இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றவரே, நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று வாக்குரைத்த கர்த்தாவே, உம்முடைய அன்பு மாறுவதில்லை, உம்முடைய இரக்கம் மாறுவதில்லை, உம்முடைய வல்லமை மாறுவதில்லை, உம்முடைய மனதுருக்கம் மாறுவதில்லை. தகப்பனே, அதை நினைத்து உம்மை நாங்கள் தொழுது கொள்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, கழுதை மேலே பவனி போன தேவனுடைய குமாரனே, கல்வாரி நாயகனே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சபையில் உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்துக்குரிய மகிமையும் கனத்தை நாங்கள் செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு போதியுங்க. தேவ ஆவியானவரே, வேதத்தின் ஆழங்களை, ரகசியங்களை பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு கட்டுத்தாருங்க. என்ப சுவாபம் உள்ள மனுஷன் இவைகளை அறியான் என்று நீ சொல்லி வைத்திருக்கிறேன். தகப்பனே, உம்முடைய ஆவியினால் எங்களுக்கு போதியுங்க. அதை விளங்கிக் கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் கர்த்தரை எங்களுக்கு கிருப தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே, ஆவே ஆமென். தாவுக்கார் ஏற்கனவே நான் சொன்னது போல, இன்றைய கிறிஸ்த உலகத்திலே இது ஒரு முக்கியமான நாள். ஏனெனில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கழுதை மீது அவர் பவனி போற நாள், பாடுபுறத்துக்கு முந்தின வாரம். இதை இந்த நாளிலே திருச்சபைக்கு நினைவு கூறுகிறது.
Wie ich uns zuvor behauptet habe, ist das im Christentum ein wichtiger Tag heute, denn an diesem Tag ist Jesus nach Jerusalem eingezogen und ist, hat auf einen Esel geritten.
நம்முடைய வாழ்விலே ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து இந்த இயேசு கிறிஸ்து கழுதையிலே பவனி போற நாளோ, அல்லது பெரிய வழியோ, அல்லது உயிர்த்த நாயரோ, பலதை நம்முடைய வாழ்விலே நாம் பார்த்திருக்கலாம், சந்தித்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு மறித்து உயிர்த்தெழுந்ததினால் நம்முடைய வாழ்விலே ஏற்படுகிற மாற்றங்கள் தேவனுக்கு முன்பாக மிகவும் முக்கியமானதாக காணப்படுகிறது.
Mag zwar sein, dass wir viele Palmsonntage oder Karfreitage oder Ostersonntage erlebt haben, aber das Wichtigste ist jedoch, dass wir Veränderungen durch diese Tage, durch Jesus dann erlangt haben.
So, ஆகவே இதுபோல நாம் வேதத்திலிருந்து ஒரு முக்கியமான பகுதியை நாம் வாசிக்க போறோம். என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள், மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம். Come with me please. மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 1-10 வரை நாம் வாசிக்க கேட்போம். எல்லாரும் படித்துக் கொள்ளுங்கள். மார்க் நட்சத்திரம் 11வது அதிகாரம் 1-10 வசனம் வரை நாம் வாசிக்கிறோம்.
மார்க்கோஸ் எவாஞ்சேலியம் கேபிடல் 11 வெர்ஸ் 1-10.
அவர்கள் எருசலேமுக்கு சபைமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகே, பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீசரில் இரண்டு பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அவர்கள் போய் வெளியே இரு வழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்து அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அப்பொழுது அங்கே நின்றவர்களில் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்றார்கள். இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்பொழுது அவர்களை போக விட்டார்கள். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறி போனார். அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் சோசரிக்கப்பட்டவர், கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள்.
சோ, ஆண்டவர் இயேசு பாடுபடுறதுக்கு முன்பு வேத வார்த்தை வாக்கியங்களின்படி இயேசு கிறிஸ்து ஒரு கழுதையிலே பவனி போனதை இங்கே நாம் வாசித்த வேத பகுதியிலே பார்க்கிறோம்.
Bevor Jesus angefangen hat zu leiden, sehen wir an dieser Stelle, dass Jesus auf einem Esel geritten ist und nach Jerusalem eingezogen ist.
So, ஆண்டவர் இயேசுவுடைய பாடுகளுக்கு முன்பதாக ஆண்டவர் இயேசு கழுதையிலே பவனி போனார்.
Bevor er leiden musste, musste Jesus auf diesem Esel reiten und nach Jerusalem einziehen.
ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே பாடுபடுவதற்காகவே இறங்கி வந்தார்.
Jesus came of this world to leiden.
நம்முடைய பாவங்களுக்காக நாம் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக, நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, நாம் பரலோகம் போய் வந்து சேர வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பாடுபட வேண்டியது அவசியமாக இருந்தது.
Damit wir errettet werden, damit wir in das Reich Gottes kommen, musste Jesus runterkommen auf die Erde und musste leiden für uns.
ஆகவே இயேசு கிறிஸ்து பாடுபடுறதுக்கு முன்பு கழுதையிலே பவடி போனார்.
So bevor seine ganzen Leiden begannen, musste er nach den Worten nach Jerusalem einziehen und auch auf diesen Esel reiten.
ஆகவே இந்த செய்தியின் தலைப்பு கழுத வேலை கத்தர் இயேசுவின் பவடி என்பதாக.
Deswegen heißt heute unser Titel der Einzug von Jesus auf dem Esel.
ஆண்டவர் இயேசுவுடைய இந்த காரியத்திலிருந்து ஒரு ஆறு காரியங்கள் நான் பார்த்தேன், படித்தேன். அவங்க எல்லாவற்றையும் சொல்வதற்கு நமக்கு நேரமும் காலமும் ஆகாசம் இருக்குமோ தெரியாது. ஆனால் முடிந்த அளவுக்கு நான் இதை சொல்ல விரும்புகிறேன். சோ முதலாவது இந்த சம்பவத்திலிருந்து நாம் பார்க்கிற முதலாவது காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து கழுதும் வேலை ஏறி ஊர்வலமாக போனது ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறுதலாக.
So ich habe sechs Dinge aus dieser Situation, aus diesen Situationen oder Abschnitt herausnehmen können und ich möchte gerne es mit euch teilen und ich weiß nicht, ob wir es zeitlich schaffen, aber ich möchte beginnen mit dem ersten, und zwar, dass Jesus auf diesem Esel reiten musste, beziehungsweise ihn nach Jerusalem einziehen musste, das war prophezeit, also das wurde schon prophezeit.
முக்கியமாக நாம் இந்த காரியத்தில் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், இயேசு கழுதை மேலே பவனி போனது தீக்கதிசைகளால சொல்லப்பட்ட தீக்கதிசை நிறைவேறுதலாகும்.
So dieser Einzug auf diesem Esel oder das Reiten auf diesem Esel, das war bereits von den Propheten prophezeit worden, dass Jesus auf diesem Esel reiten wird und nach Jerusalem einziehen wird.
ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே பாமிசத்திலே வாழ்ந்த நாட்களிலே வேத வாக்கியங்களை தேவ வார்த்தைகளை தன்னுடைய வாழ்விலே நிறைவேற்றுவதிலே மிகவும் தாகமாக இருந்திருக்கிறார்.
Als Jesus auf dieser Welt lebte, er war darauf ausgerichtet, also der war darauf ausgerichtet, dass er die Worte des Herrn gründlich liest und das auch erfüllt.
அவர் தேவனுக்கு சமமாக இருந்தாலும் தேவனாக இருந்தாலும் எழுதப்பட்ட வேத வார்த்தைகளை தேவ வார்த்தைகளை தன் வாழ்விலே கை கொள்வதிலே அந்த வார்த்தைகளை நிறைவேற்றுவதிலே மிகவும் தாகமாக இருந்ததை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.
Auch wenn Jesus unserem Vater, dem Gott gleich war, war er immer darauf ausgerichtet, die Worte zu lesen und auch gehorsam zu sein und diese Worte auch zu erfüllen.
6 மணி நேரம் சிலுவையிலே அகோர வெயிலில தொங்கி 7 வார்த்தைகளை இயேசு சொன்னதை நாம் அறிவோமே. அதுல ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்றார்.
So in 6 Stunden hing Jesus am Kreuz und in dieser Hitze wollte er noch am Ende, sagte er noch, damit die Prophezeiungen sich erfüllen, bin ich durstig.
6 மணி நேரம் இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கி இருக்கிறார். ஆனால் முதல் 3 மணி நேரம் அகோர வெயில், அதற்கு பிற்பாடு வருகிற 3 மணி நேரமும் இருள் சூழ்ந்திருந்த பார்க்கிறோம். அந்த அகோர வெயிலின் மத்தியிலே சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டு அந்த அகோர வேதனை ஆணிகளிலே அவருடைய சரீரம் தொங்கிக் கொண்டிருக்கிற நேரத்திலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்றார். அப்படியானால் இயேசு தாகமாக இருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தை அடிப்படை வேத வாக்கியம் நிறைவேற
So Jesus hing 6 Stunden am Kreuz, die ersten 3 Stunden waren in dieser unerträglichen Hitze und die restlichen 3 Stunden waren von Dunkelheit umgeben. Aber die ersten 3 Stunden, da war Jesus in dieser Hitze ausgesetzt und sagte, damit die Worte oder damit die Prophezeiungen sich erfüllen, bin ich durstig. Auch in dieser Situation war der darauf ausgerichtet, die Worte zu erfüllen.
சிலுவையில தொங்கின போது வேதனைகளின் மத்தியிலும் பாடுகளின் மத்தியிலும் வேத வாக்கியம் நிறைவேற வேண்டும் என்பதில் எவ்வளவு கருத்தாக இருந்திருக்கான்னு பாருங்க. ஆகவே நாம் இந்த காரியத்திலிருந்து கற்றுக்கொள்ள ஒரு முக்கியமான சத்தியம் என்னவென்றால், ஆண்டவர் இயேசுவை போல அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் வேத வார்த்தைகளை எழுதப்பட்டிருக்கிற வாக்கியங்கள் வேத வாக்கியங்களை கை கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு தாகம் அதில் ஒரு வேகம் நமக்குள்ள இருக்க வேண்டியது அவசியம். அவசியம் மட்டுமல்ல, அது அவசரமும் கூட.
Als Jesus am Kreuz hing, da hatte er diese Schmerzen, diesen Leid und nichtsdestotrotz wollte er oder der hatte diese Durst, der hatte diese Sehnsucht danach, die Worte Gottes zu erfüllen. Und das ist der erste Punkt, den wir entnehmen können aus diesem Abschnitt oder aus dieser Situation, dass wir egal zu welchem Zeit oder zu welcher Situation, was auch die Umstände sein mögen, wir müssen immer darauf ausgerichtet sein, das Wort Gottes zu erfüllen, uns danach zu richten.
ஆண்டவர் இயேசு வேத வார்த்தைகளின் படி இந்த உலகத்துல வாழ்ந்தாரு, வேத வாக்கியங்களின் படி இந்த உலகத்துல பிறந்தாரு, வேத வாக்கியங்களின் படி அவர் எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமில் பிறந்தாரு, வேத வாக்கியங்களின் படி அவர் மரித்தாரு, வேத வாக்கியங்களின் படி அவர் உயிரோடு எழுந்தாரு, வேத வாக்கியங்களின் படி இயேசு திரும்ப இந்த பூமிக்கு வரப்போகிறாரு. ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்விலே வேத வாக்கியங்களை வேத வசனங்களை நிறைவேற்றுவதிலே ஒரு தாகம் உள்ளவராக இருந்தார் என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டிய ஒரு உண்மையாகும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும்.
So das ganze Leben Jesus von angefangen von seiner Geburt bis zu seinem Tod und auch seine Rückkehr, die sind alle aber nach den Worten gerichtet. Das heißt, es wurde prophezeit, dass er geboren wurde, dass er geboren werden wird und wo geboren werden wird, was er leiden muss und alles andere. Und er wird auch nach den Worten wieder zurückkehren.
Da wurde was er auf Basis von Matthäus 21 Abadiar, wo ich sicher war, Matthäus 21 Abadiar, Nanga, Mainda, Masalate, Yelar, Pathakulika, Dasol, Mathe, Adara, Bacher.
Matthäus
21 Abadiar, Nanga, Mainda, Masalanga.
Matthäus Evangelium, Kapitel 21, Vers 4 und 5.
Ido un Raja, Sandakuna Mullaverai, Kalzain Melum, Kalzai Kutiahi, Marian Melum, Urikonde, Unidatil Varagar, and the Sion Kumaratik Cholungalandre, Tirka Tarisinal, Ureka Pata, the Nirivorum Buddy.
Das geschah aber, damit erfüllt wurde, dass, was gesagt ist durch den Propheten, der da spricht, Zacharia 9,9, sagt der Tochter Zion, siehe, dein König kommt zu dir sanftmütig und reitet auf einen Esel und auf einem Füllen dem Jungen eines Lasttiers.
தீக்கதரிசினால உரைக்கப்பட்டது, நன்றாக தயவுசெய்து கவனிக்க, தீக்கதரிசினால உரைக்கப்பட்டது நிறைவேறும் படிக்கு இயேசு கிறிஸ்து கழுதை மேலே ஏறி பவனி போறார்.
So damit das was die Propheten gesagt haben auch erfüllt wird, ist er auf diesen Esel geritten.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேசியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற, ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் இவர்ல நிறைவேறாவிட்டால் இவரை மேசியாண்டு சொல்லாத படிக்கு, மேசியாண்டு சொல்லி ஏற்றுக்கொள்வதற்கு யூதர்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். ஆகவே சத்தியத்தின்படி தேவனுக்கு முன்பாக ஆண்டவர் இயேசு வேத வாக்கியங்களின் நிறைவேறுதலாக அவர் கழுதை மேலே பவனி போகிறார்.
Damit sich die ganzen Worte der Propheten sich auch erfüllen, damit alles was über den Messias gesagt worden ist auch sich erfüllt, tat das Jesus, dass er auf diesem jungen Füllen oder auf diesem jungen Esel geritten ist.
So sie தீர்க்கதரிசிகனால சொல்லப்பட்டது நிறைவேறும் படிக்கு இயேசு கழுதை மேலே பவனி போறார். Keep it in mind please deeply. தீர்க்கதரிசிகனாலே முன் சொல்லப்பட்டபடி அந்த வேத வாக்கியங்கள் நிறைவேறும் படிக்கு இயேசு கழுதை மேலே பவனி போறுகிறார்.
Behaltet das nochmal im Hinterkopf, sondern damit die Worte der Propheten, die über den Messias vorausgesagt haben, damit diese Worte sich erfüllen, tat das Jesus. Das heißt, er war die ganze Zeit ausgerichtet, diese Worte zu erfüllen.
ஆகவே ஆண்டவர் இயேசு வேத வாக்கியங்களை நிறைவேற்றுவதிலே தாகமாக இருந்தார் என்பதை நாம் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கிறது.
Aus dieser Situation können wir schon entnehmen, dass Jesus immer danach Sehnsucht hatte oder Durst hatte, die Worte zu erfüllen.
மத்தேயு 3 அதிகாரம் 15 வசனத்திலே நாம பார்க்கும் பொழுது இயேசு சொல்றாரு, யோவான் ஸ்நானகரனை பார்த்து இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா தேவ நீதியையும் நிறைவேற்றுகிறது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. படித்த தேவ நீதி, இப்படி எல்லா தேவ நீதியும் என்று இயேசு அங்கு எதை குறிப்பிடுகிறாரு? எழுதப்பட்டிருக்கிற வேத வாக்கியங்கள், வேத வசனங்கள், எல்லா தேவ நீதி, தேவனுடைய தேவ நீதி என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை எல்லா இடத்திலும் ஒரு கருத்தை கொடுக்கல, சொல்லப்பட்ட சூழலை வைத்தது. ஆனால் இங்க 3 அதிகாரம் 15 வசனத்திலே இயேசு சொன்னதுபடி இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. தேவனுடைய குமாரனாக இருந்தும் எழுதப்பட்டிருக்கிற வேத வாக்கியங்களை தன் வாழ்வில் நிறைவேற்றும் என்பதில் எவ்வளவு கருத்தா இருக்கு என்பதை கொஞ்சம் கவனித்து பாருங்க.
So in Matthäus 3:15 sagt Jesus zu Johannes an der Stelle, lass es jetzt zu, denn die Gerechtigkeit Gottes muss seinen Platz finden. Das heißt, Jesus war, auch wenn er der Sohn Gottes war, er war immer darauf bedacht, die Worte zu erfüllen, also ständig nicht davon abzuweichen, sondern stetig die Worte zu erfüllen.
இயேசு கிறிஸ்து கன்னிகைக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்பது அவரை குறித்து எழுதப்பட்டது. இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறக்க வேண்டும் என்பது அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. எழுதப்பட்டிருக்கிற வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக இயேசு அப்படியே இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து மரித்து உயிர்த்தார். ஆகவே ஆண்டவர் இயேசு வேத வாக்கியங்களை நிறைவேற்றுவதிலே தாகமாக இருந்தார்.
So es wurde auch prophezeit, dass er durch eine Jungfrau geboren wird und dass er in Bethlehem geboren wird. Alles geschah nach den Worten und so handelte auch Jesus. Und auch danach, in seinem ganzen Werdegang, er hielt sich immer an die Worte.
ஆகவே ஆண்டவர் இயேசுவை பின்பற்ற விரும்புகிறவர்கள், ஆண்டவர் இயேசுவை உத்தமமாக பின்பற்ற விரும்புகிற ஒவ்வொரு தேவோட பிள்ளைகளுக்கும் தேவ சமூகத்தில் என்று நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை எனக்கும் சேர்த்து, நாம் எல்லாருக்குள்ளும் ஆண்டவருடைய வேத வார்த்தைகளை நம்முடைய வாழ்விலே நிறைவேற்ற வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையின்படி நான் வாழ வேண்டும். அந்த வசனங்களுக்கு எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளுக்கு என்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு தாகம், ஒரு விருப்பம், அந்த நீதியின் மேலே ஒரு பசி தாகம் நமக்குள்ள ஏற்பட வேண்டியதும் இருக்க வேண்டியதும் அவசியம், அவசியம்.
Deswegen sage ich allen Menschen, die Jesus folgen möchten oder seine Jünger sein möchten oder seine Kinder, das, was wir lernen müssen, also das, was wir lernen von Jesus ist, dass wir zu jeder Zeit uns immer nach diesen Worten richten, dass wir brauchen diesen Durst oder diese Sehnsucht, uns ständig nach die Worte Gottes zu erfüllen, uns danach zu halten oder danach zu handeln. Diese Sehnsucht oder Durst müssen wir in unserem Leben haben.
மனுஷன் பாவம் செஞ்ச உடனே ஆண்டவரிடத்திலிருந்து தீர்க்கம் வெளிப்பட்டது. அது என்ன? உனக்கும் ஸ்திரிக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுகுவார், நீ அவர் கொதிகாலை நசுகுவாய், தேடுவாய் என்று சொல்லி முதல் தீக்க தரிசனம் ஆதியாகம 3:15 வெளிப்படுறது. முதல் தீக்க தரிசனமே பிசாசுக்கு தான் ஆண்டவர் சொல்றார், அது வேற. சோ எழுதப்பட்டிருக்கிற தீக்கத்தின்படி, சொல்லப்பட்ட வேத வாக்கியங்களும் படி, இயேசு கிறிஸ்து, நல்லா சிந்திங்க, இயேசு கிறிஸ்து ஸ்திரியின் வித்தாக இந்த உலகத்துல பூமிக்கு வந்திருக்கிறார். ஒவ்வொரு உலகத்துல பிறக்கிற ஒவ்வொருவருக்கும் பொதுவாக தகப்பட்ட பேர் தான் வைக்கப்படுறது. ஆனா இங்க சொல்லப்படுறது இயேசு கிறிஸ்து ஸ்திரியின் வித்து. லிசன் டு மீ, இயேசு கிறிஸ்து ஸ்திரியின் வித்து. எழுதப்பட்டிருக்கிறபடி இயேசு ஸ்திரியின் வித்தாக இந்த உலகத்தில் பிறந்தார். ஆகவேதான் கன்னிகைக்கு மகனாக பிறந்தார். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் சேயிங்?
In Genesis ist geschrieben, also als die Eva und Adam die erste Sünde begangen haben, die verbotene Frucht gegessen haben, da kam auch der erste prophetische Fluch von Gott an die Schlange. Und er sagte da, ich werde Feindschaft zwischen dir und der Frau kreieren und er wird dir deinen Kopf zerquetschen. Und aus diesen Worten heraus ist Jesus geboren worden und er war dieser, er kam als Menschensohn und hat dieser Schlange auch diesen Kopf zerquetscht.
சோ முதலாவது நாம் இந்த இயேசு கழுதை மேலே பவனி போல இந்த சம்பவத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்ட முதலாவது காரியம், ஆண்டவர் இயேசுவை போல நாமும் எழுதப்பட்டிருக்கிற வேத வார்த்தைகளை கவனித்து பார்த்து அவைகளை நம்முடைய வாழ்விலே நிறைவேற்ற நாம் கடனாளிகளாக இருக்கிறோம் என்று கர்த்தருக்கு முன்பாக தாழ்வோடு சொல்லிக் கொள்றேன்.
Deswegen ist es unsere Pflicht auch wie Jesus Christus auch nach den Worten uns zu richten und danach zu halten oder die Gebote einzuhalten.
இப்பொழுது நாம் வாசித்த அந்த 11 அதிகாரத்திலே 11:2
உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்தவுடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறி இராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வார.
இங்க பாருங்க, ரெண்டாவது இந்த 2 சொல்லப்படுறது, ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்க. அந்த வசனத்தை
பாசி மார்க்கோஸ் கேபிடல் 11:2 Und sprach zu ihnen, geht hin in das Dorf, das vor euch liegt. Und sobald ihr hineinkommt, werdet ihr einen Füllen angebunden finden, auf dem noch nie ein Mensch gesessen hat. Bindet es los und führt es her.
Dann sagt ihr, ஒரு கழுதை குட்டியை காண்பீர்கள். அந்த பட்டணத்துக்கு எதிரே பட்டணத்துக்கு போங்க, அங்க ஒரு கழுதை குட்டியை காண்பீங்க. அந்த கழுதை குட்டி கட்டி இருக்கு. சோ கட்டப்பட்டிருக்கிற அந்த கழுதை குட்டியை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று இயேசு கட்டளை கொடுத்து தன்னுடைய அப்போஸ்தலர்கள் அனுப்புறார்.
Jesus sagt zu seinen Jüngern, ihr werdet geht hin in das Dorf und ihr werdet einen Esel finden, der angebunden ist und ihr sollt die Jünger sollten diesen Esel halt losbinden und mitbringen.
கட்டப்பட்டிருக்கிற கழுதை குட்டி அவிழ்க்கப்பட்ட பின்புதான் ஆண்டவர் இயேசு அதன் மேல பவனி போடக்கூடியதாக இருந்தது. பாருங்க,
dieser Esel, der musste erstmal losgebunden werden, damit Jesus darauf reiten konnte.
சோ கழுதை கட்டப்பட்ட நிலமேல தான் நின்று கொண்டிருக்குது. பாருங்க, அதை அவிழ்க்க வேண்டியது ஆண்டவருடைய சீசைகளுடைய கடமை அல்லது ஊழியம் அல்லது ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பாகும்.
So dieser Esel, der war angebunden, der war gefesselt und die erste Aufgabe der Jünger war, diesen Esel halt loszubinden oder zu entfesseln und zu Jesus zu bringen.
ஆண்டவர் இயேசு அந்த கழுதைக்குட்டி கிட்ட போய் தானாக அது அவுக்கையில தன் சீசகிட்ட சொல்லி அனுப்பினார், நீங்க போங்க அங்க ஒரு கழுதைக்குட்டியை காண்பீங்க அதை அவிட்டுட்டு வாங்கன்னு சொல்லி ஆண்டவர் இயேசு சீசகிட்ட சொல்லி அனுப்புறார். கட்டப்பட்டிருக்கிற கழுதைக்குட்டியை அவுக்க வேண்டிய பொறுப்பு சீசகிட்ட இருக்குது.
So nicht Jesus selbst hat diesen Esel losgebunden, sondern er schickt seinen Jüngern und sagt, bindet diesen Esel los, der angebunden ist.
So இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற சத்தியம் என்ன, இன்றைக்கு இந்த உலகத்திலே நாம் காண்கிறபடியே ஆகிரக்கணக்கான எண்ணுக்கணக்கான மக்கள் பாவ கட்டுகளிலும் பாவ கயிர்களினால் அக்கிரமங்களினால் அசுத்தங்களினால் அலங்கோலங்களினால் அருவறுப்புகளினால் அவலட்சங்களினால் கட்டப்பட்டு மெய்ப்பனில்லாத ஆடுகளை போல பாப புல்வெளியில் மேய்கிறது நாம் கண்களால் பார்க்கிறோம்.
பாருங்க, Tausende von Menschen unterwegs, sie sind gebunden von dieser, von der Sünde, von irgendwelchen Unreinheiten. Und diese, genau diese Menschen, die müssen erstmal entfesselt werden, die brauchen Jesus.
பாவங்களினாலும் ஜனங்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள். சோ அது கட்டப்பட்டு கிடக்கிற அந்த ஜனங்களை விடுதலையாக்குற பொறுப்பு சீசகளுடையது. இப்ப நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசுக்கு சீசகளானால், பாவ கயிறுகளினாலே கட்டப்பட்டு ஆண்டவர் இயேசுவை அறியாமல் கண் சொருகின கூடங்கள் போல இருக்கிற ஜனங்களை கட்டவிழ்த்து ஆண்டவர் இயேசுடத்தில் கொண்டு வர வேண்டியது நாம் ஒவ்வொருடைய பொறுப்பா.
Genauso wie die Menschen halt von der Sünde gefesselt sind und Jesus dieser Jünger schickt, um diesen Esel loszubinden, genau so müssen wir als Jesus Jünger oder Kinder auch die Menschen dieser Welt losbinden von ihrer Sünde, oder sie brauchen Jesus, wir müssen Jesus zu ihnen bringen.
பாவத்திலே கிடக்கிற பாவத்திலே உளறுகிற ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் இயேசுவுடைய நற்செய்தியை அறிவித்து இயேசுவை அவனுக்கு அறிமுகப்படுத்தி அவனை கிறிஸ்துவுக்குள்ளே நாம் நடத்தும் பொழுது, அவனை ரட்சிப்புகளே கொண்டு வரும் பொழுது, நாம் அவைகளை கட்டவிழ்த்து விடுதலையாக்குறோம் என்ற நற்செய்தியை நாம் எல்லோரும் புரிந்து
கொள்ளணும். Wenn wir die Botschaft Gottes verkünden an Menschen, die in der Sünde leben oder gefesselt sind von der Sünde, wenn wir Jesus denen im Leben vorstellen und diese Sünde oder diese Fessel der Sünde entbinden, dann sind wir Jünger Gottes.
எவ்வளவு காலமா அதுல கட்டப்பட்டிருக்கோ தெரியாது. அதை அவுக்க வேண்டிய பொறுப்பு சீசகுடையது. நேரம் வந்தாயிட்டது. ஆண்டவர் சொல்றாரு, போங்க அதை அவிட்டுட்டு வாருங்கன்னு சொல்லி. எனக்கு அறிமான தேவப்பட்ட பிள்ளைகளே, நாம் அறிய நம்மட மனசாட்சிக்கு தெரியுமே, எத்தனை பேர் இன்றைக்கு வாழ்க்கையிலே நிம்மதி இல்லாமல் பாவத்துல உழன்று பாவத்துல வாழ்ந்து நம்பிக்கை இல்லாமல் மறித்து போறார்களே, அவர்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் இயேசுடைய நற்செய்தியை அறிவிக்கிறதும் அவர்களை கிறிஸ்துவுக்கிட்ட நடத்துறதும் நம்மேல் விழுந்த ஒரு தலையான கடமை என்பதை நாம் மறக்கவும் மறைக்கவோ மறுக்கவோ முடியாத உண்மையா.
Wir sehen hier, Jesus schickt die Jünger los und sagt, bindet diesen Esel los und bringt ihn zu mir. Das heißt, wie viele Menschen heutzutage in der Welt, die sterben vor Sünde, die haben Sünde im Leben oder haben keinen Frieden im Leben und sterben. Und genau diese Menschen, die gefesselt sind, die müssen wir entbinden und wir müssen Jesus zu ihnen bringen, beziehungsweise diese Menschen entbinden und zu Jesus bringen. Das ist unsere Verantwortung, das ist Verantwortung jedes Christen.
நம்மால முடிந்த அளவுக்கு எத்தனை கழுதைகளை கட்டவிழ்க்க முடியுமோ, எத்தனை பேருக்கு நற்செய்தி அறிவித்து கர்த்தருக்கு நடத்த முடியுமோ, அந்த அளவுக்கு நாம் எல்லோரும் இந்த மகிமையான பணியிலே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு சொன்னாரு, நீங்கள் போய் அந்த கழுதை குட்டியை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி.
Deswegen ist es auch unsere Aufgabe oder unsere Pflicht und Verantwortung, so viele wie möglich von dieser Sünde zu befreien oder zu entfesseln und zu Jesus zu bringen.
கழுதைக்குட்டியை அழுக்க சொல்லி வேறு ஆட்டத்திலும் இயேசு சொல்ல இல்ல. தன்னை பின்பற்றினவர்களை பார்த்துதான், தன்னுடைய சீசைகளை பார்த்துதான் இயேசு சொன்னாரு, நீங்கள் போய் அந்த குட்டியை அவிழ்த்து கொண்டு வாருங்கன்னு சொல்லி. ஆகவே இந்த மகிமை நற்செய்தியையும் இந்த மகிமையான வேலையை ஊழியத்தை செய்ய வேண்டிய பொறுப்பு உன்னுடையது என்னுடையதாகும். மாறாக பரலோகத்தில் இருக்க தூதர்களுக்கு கூட ஆண்டவர் அந்த பொறுப்பை கொடுக்கவும் இல்லை, ஊழியத்தை கொடுக்கவும் இல்லை. நம்ம நம்பி அந்த கட்டப்பட்டு கிடக்கிற மக்களை கட்டவிழ்க்கிற ஒரு மகிமையான ஊழியத்தை வேலையை நம்முடைய கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்.
Menschen zu diesem Esel, sondern er schickte seine Jünger, denn das ist unsere Verantwortung, seine Kinder sind wir, das ist unsere Verantwortung, es liegt in unserer Verantwortung, diese Menschen zu befreien und die zu Jesus zu bringen.
நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கக்கூடிய பாதங்கள் மலைகள் மேலே எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கு நாம ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருடங்கள், ஆனா எத்தனை பேருக்கு நாம் ஆண்டவர ரட்சிப்பின் நற்செய்தியை சொல்லியிருக்கிறோம், எத்தனை பேரை நாம கர்த்தருக்குள்ள நடத்தியிருக்கிறோம், எத்தனை பேர கட்டுகளை அவிழ்த்திருக்கிறோம். ஒரு நாளைக்கு நாம் பரலோகத்துக்கு போகும் பொழுது அனைத்தும் வெளியரங்கமாகும், வெளிச்சமாகும். இது நாம் எல்லோரும் மேல் விழுந்த கடமை. எவரையும் குற்றப்படுத்தவோ எவரையும் பயமுறுத்தவோ நான் சொல்லல. அவன் நாம் உணர்வடைய வேண்டும் என்கின்றபடி சத்தியத்தின் அடிப்படையில் தேவனுக்கு முன்பாக நிற்கிறான். இதை நான் சொல்லுகிறேன்.
Ich möchte niemanden beschuldigen oder beängstigen, sondern wir sollten uns selber mal fragen, wir sind so lange bekehrte Christen. Wie viele Menschen haben wir zu Jesus gebracht oder wie viele Menschen haben wir von ihren Fesseln befreit und ihnen die Wahrheit ans Licht gebracht und sie auf diesem Weg geleitet mit Hilfe von Jesus?
அறியாத மக்களுக்கு ஆண்டவர் இயேசுவுடைய நற்செய்தியை அறிவிக்கணும். கேள்விப்படாத மக்களுக்கு ஆண்டவர் இயேசுவுடைய சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். ஆகவே இந்த மகிமையான பணியில நாம் எல்லாரும் ஒப்பு கொடுக்க வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். நமக்கு என்ன போச்சுது, நாம் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டாயிட்டேன்னு சொல்லி அப்படி இருப்பமாக இருந்தால் நாமும் ஒருவித சுயநலவாதிகள், தன்னலவாதிகள் என்பது வெளிப்படையாகும் அல்லது வெள்ளிட வழியாகும்.
Es ist unsere Pflicht, diese Botschaft Gottes an jeden Menschen weiterzubringen und ihn auf den richtigen Weg zu bringen. Denn das ist unsere Verantwortung, das hat Gott uns gegeben. Diese wundervolle Aufgabe haben noch nicht mal die Engel bekommen, sondern wir, seine Jünger, Kinder Gottes, haben diese Aufgabe und darin sollten wir auch uns diese Aufgabe auch erfüllen.
நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். இது ஆண்டவர் நமக்கு தந்த கட்டளை என்பதை நாம மறந்துடக்கூடாது. உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் இந்த நற்செய்தி அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். முதல் வேதத்தில் முதல் தீர்க்க தரிசனம், உனக்கும் ஸ்திரிக்கும் பகை உண்டாக்குவேன், நீர் அவர் தலையை நசுக்குவாய், அவருடைய கொதிக்காலத்தில் முதல் தீர்க்க தரிசனம். ஆனா கடைசி தீர்க்க தரிசனம் என்ன, இந்த ராஜ்யத்தின் நற்செய்தி பூமி எங்கும் அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்றார். ஆகவே சுவிசேஷம் இந்த உலகத்தில் அறிவிக்கப்படுகிறது, கடைசி தீர்க்க தரிசனம் என்பதை நாம் மறந்துடக்கூடாது.
Jesus sagt zu seinen Jüngern am Ende, geht hinaus, geht in die Welt und verkündet meine Botschaft, denn das ist die letzte Prophezeiung, denn die Botschaft muss jeden Menschen auf dieser Welt erreichen, denn wenn das passiert ist, dann ist das Ende da.
வேதத்தின் கடைசி தீர்க்க தரிசனம் 10:24-14 ஆகும். இந்த ராஜ்யத்தின் நற்செய்தி பூமி எங்கும் அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். எனக்கு அறிமான தேவோட பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுடைய வருகைக்கு உரிய காரணங்களை இந்த நாட்கள் நாம் அதிகமாக காண்கிறோம் இல்லையா? இன்றைக்கு உலகத்தில் ஏற்பட்டிருக்கிற அரசியலிலே, ஏற்பட்டுக் கொண்டிருக்கிற தேசங்களிலே ஏற்பட்டிருக்கிற மாற்றங்களும் கொந்தளிப்புகளும், உலகத்தில் எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ என்கின்ற ஒரு அச்சத்தை செய்தியை அறிந்தவர்கள் ஒரு அளவுக்கு புரிந்து.
Deswegen sagt ist Matthäus 14:14 geschrieben, sobald alle Völker seine Botschaft gehört haben, wird es zu einem Ende kommen. Und wir sehen ja heute auch in den Nachrichten, es gibt so viele Veränderungen, oder also wir sehen sehr viele Anzeichen an politischen Veränderungen oder Aufstände, dass das schon sehr nahe ist.
நீங்கள் காலங்களை நிதானியாமல் போனது என்ன என்று சொல்லி ஒரு கட்டத்தில் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலரை கடிந்து கொண்டார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற சம்பவங்களுக்கும் வேதத்தின் வார்த்தைகளுக்கும் என்ன சம்பந்தம் என்பதை குறித்து அலசி ஆராய வேண்டியது நம்முடைய பொறுப்பாகும். ஆகவே கத்தட ஊழியக்காரனாகி நான் உங்களுக்கு சொல்கிறேன், நம் ஆண்டவர் இயேசுடைய வருகை மிக மிக சீக்கிரமாக
இருக்கிறது. Lehnen dazu. Deswegen sage ich euch, dass die Rückkehr Jesus auch sehr bald sein wird.
போகாத அதிக வேகமாக இன்றைக்கு சுவிசேஷம் உலகத்தில் சொல்லப்பட்டுட்டே இருக்கிறது. அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஊழிய முக்கியமான ஊழிய ஸ்தாபனம் உலகத்தில் எந்தெந்த தேசங்களிலே எந்தெந்த பகுதிகளில் சுவிசேஷம் சொல்லப்படாமல் இருக்கிறது என்பதை கணக்கிட்டு இருக்கிறார்கள். அவைகளை கணக்கிட்டு அந்தந்த இடங்களை டார்கெட் பண்ணி அவைகளுக்கு சுவிசேஷத்தை அறிக்கிறது தீவிரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
Heutzutage verbreitet sich die Botschaft Gottes so schnell wie noch nie in der letzten Zeit, sondern in Amerika gibt es eine Studie oder ein paar Menschen, die sich eine Auswertung ausgedacht haben und darin festgelegt haben, welche Orte oder Bereiche, Gebiete noch nicht die Botschaft Gottes erreicht haben und wollen genau gezielt diese Bereiche anvisieren und die Botschaft Gottes verkünden. Das heißt, es kommt irgendwann zu einer Vollendung.
இன்றைய விஞ்ஞான வளர்ச்சிக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் இன்றைக்கு 24 மணி நேரமும் இன்றைக்கு டெலிவிஷன் மூலமாக அல்லது டிவி மூலமாக அல்லது இன்றைக்கு இருக்கிற விஞ்ஞான வளர்ச்சி கை தொலைபேசிகள் மூலமாக வேகமாக வேகமாக சுவிசேஷம் சென்று கொண்டே இருக்கிறது. இரும்பு திரை நாடுகள் போன்ற முஸ்லீம் நாடுகளிலே வெளிப்படையாக சுவிசேஷம் சொல்ல முடியல. சவுதி ஏர்போர்ட்ல ஒரு பைபிளை கொண்டு இறங்க முடியல, அதுக்கு அலவுட் இல்லை. ஆனாலும் தேவனுடைய வசனம் அப்படிப்பட்ட எல்லாத்த இடங்களுக்கும் இன்றைக்கு ஊடுருவி கொண்டிருக்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவை ஆண்டவர் வருகைக்குரிய மிகப்பெரிய ஒரு அடையாளமாக.
Deswegen sage ich euch, heutzutage sehen wir zum Beispiel über Smartphone oder durch das Internet oder sonst irgendwo die Botschaft Gottes, die verbreitet sich rasend schnell. Und das ist auch ein Anzeichen dafür, dass das bald zu einer Vollendung kommen wird.
அது மாத்திரமில்லை, நீங்க எல்லாரும் அறிந்திருக்கிறபடி இந்த மைக்ரோஷிப் 666 666 இந்த மைக்ரோஷிப் இன்றைக்கு ஐரோப்பாவில் மிக வேகமாக அமலுக்கு வர இருக்கிறது என்பதை நீங்கள் வினைக்கொள்ளும். காரணம் என்னவென்றால், இன்றைக்கு ஐரோப்பாவில் குற்றச்செயல்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அரசாங்கங்களால எந்த நேரத்தில் எங்க எது நடக்கும்போது தெரியாத ஒரு நிலைமை இருக்கிறபடியால், எப்படி குற்றச்செயல்களை கட்டுப்படுத்துறதுன்னு தெரியாமல் அவர்கள் அதிகமாக குழம்புறபடியால மிக வேகமாக இந்த மைக்ரோஷிப் மனித சரீரங்களிலே பொருத்தப்படும் நாட்கள் சீக்கிரமாக வந்தாயிட்டு சொல்றேன்.
Aufgrund von steigenden Straftaten auf dieser Welt bedenken jetzt Politiker, also die denken daran, auch diese Mikrochips mit dieser Zahl 666 in den Körper eines Menschen zu implantieren. Und das ist auch schon im Gange, darauf sollten wir auch schon Acht geben.
ஏற்கனவே டென்மார்க் என்ற தேசத்திலே மிருகங்களுக்குள்ளே டொமஸ்டிக் அனிமல்ஸ் அன்பாக வளர்க்கப்படுகிற மிருகங்களுக்குள்ளே சட்ட ரீதியாக அந்த ஷிப்பை வைத்து விட்டார்கள். அதன்படி டொமஸ்டிக் அனிமல் அல்லது ஒருவருக்கு சொந்தமான ஒரு வீட்டு வளர்ப்பு அன்பு பிராணி, அது நாயா இருந்தாலும் பூனையா இருந்தாலும் எங்க தொலைந்தாலும் எங்க போனாலும் அந்த மைக்ரோஷிப் இருக்கிறபடியால் அதை சீக்கிரத்தில் இலகுவாக கண்டுபிடிக்க முடியும் பாருங்க.
In Dänemark ist das schon der Fall, dann hat man schon an Haustieren diesen Chip ausprobiert und wenn diese Haustiere mal vielleicht verschwinden, danach kann man sie halt per mithilfe dieses Chips kann man sie dann wieder orten.
அந்த மைக்ரோஷிப்புகளே நம்முடைய முழு டீட்டெயிலும் இருக்கிறது. அதை வைத்து அவர்கள் அங்க வைத்திருக்க சாதனங்கள் படி நாம எங்க இருக்கிறோம் என்றும் எந்த இடத்துல இருந்து கொண்டிருக்கோம் உடனே அவர்கள் கண்டுபிடித்து அப்படிப்பட்ட குற்றவாளிகளை உடனே அரெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது.
Dieses Mikrochip, das enthält alle Informationen über uns und kann uns auch man kann auch da über diesen Chip uns orten oder sagen, wo wir uns genau befinden oder was wir machen.
காலம் குறுகியிருக்கிறது.
Die Zeit ist sehr, sehr schnell.
அப்போதைக்கு நாம போபமாக இருந்தால் நாம கொடுக்கிற ரிசெப்டர்ல பாத்தீங்கன்னா அதுல கூட 666 இருக்கிறது பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.
Selbst auf diesem Rezept, was man von dem Arzt bekommt, selbst da findet man die Zahl 666.
நீங்க மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னால் வாங்குற ஒவ்வொரு பொருட்களையும் பாத்தீங்கன்னா அந்த கோடுகள் இருக்கும். உங்களுக்கு எல்லாம் கோடுகள், அதிக கோடுகள் கோட்ட ஒரு படம் இருக்கும். அதுல எல்லா கோடுகளுக்கும் நம்பர் இருக்குது. ஆனா மூன்று கோடுக்கு இன்னும் நம்பர் போட இல்லை. என்ன சொல்றாங்க தெரியுமா, அந்த மூன்று கோட்டுக்கும் 666 666 தான் பொருத்தமான இலக்கு அப்படி சொல்றாரு.
Wenn ihr einkaufen geht, dann seht ihr an jedem Produkt diese Barcodes und da könnt ihr sehen, jedes Barcode hat eine zugeordnete Ziffer, aber es gibt Barcodes, die haben am Anfang, in der Mitte und ganz am Außen, das sind so zwei lange Striche Paare. Diese Barcodes haben keine Nummer zugewiesen, sondern diese Nummern, die dazu zugewiesen sind, sind 666. Das heißt, wenn man die zusammensieht, dann sieht man die Zahl 666.
இதன் அடிப்படையில் பார்ப்போமாக இருந்தால், இந்த அடிப்படையில் தான் அந்த கிறிஸ்துவின் காலத்தில் விற்கவோ கொடுக்க வாங்கவோ முடியாத காரியம். இந்த நம்பர், இந்த ஷிப் இல்லாமல் நாம விற்கவோ, மனுஷர்கள் விற்கவோ வாங்கவோ, கடையில போய் எதையும் கொள்ளவோ, மார்க்கெட்ல போய் வாங்கவோ விற்கவோ முடியாது. அதாவது வாழ முடியாத அளவுக்கு அந்த ஷிப்புகளை மனுஷர்களை கண்ட்ரோல் பண்ணி கொள்ள கூட இது அந்த கிறிஸ்துடைய வேலையாகும்.
So wenn der Antichrist seine Herrschaft antritt, dann hat man diese Bedingung. Das heißt, jeder Mensch muss diesen Chip in seinem Körper tragen. Ansonsten kann man nicht kaufen oder verkaufen oder sonst irgendwas machen.
உபத்திரவ காலத்தையும் மகா உபத்திரவ காலத்தையும் அந்த கிறிஸ்துவை குறித்து தேவனுடைய பிள்ளைகள் அதிகமாக கலங்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சத்தியத்தின்படி நான் உங்களை சொல்றேன். திரும்ப நான் சொல்றேன் கேளுங்க, திரும்ப சொல்றேன் கேளுங்க. உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம் என்று 7 வருஷமும் 3.5 ஆண்டுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உபத்திரவ காலத்தை குறித்தோ, மகா உபத்திரவ காலத்தை குறித்தோ, அந்த கிறிஸ்துவை குறித்தோ தேவனுடைய பிள்ளைகள் அதிகமாக கலங்க வேண்டிய அவசியம் இல்லை.
Wir Kinder Gottes, wir brauchen uns nicht vor dieser Schreckenszeit von Antichristen zu befürchten, denn wir werden diese Zeit gar nicht erst erleben.
உலகத்தில் இதுவரை நடந்திராத அவ்வளவுக்கு வேதனைகள், அவ்வளவு துன்பங்கள், அவ்வளவு அழிவுகள், மனித கொலைகள், இறப்புகள், இழப்புகள் அதிகமாக நடைபெறும். உலக தோட்டு முதல் நடைபெறாத அவ்வளவு வேதனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் அந்த கிறிஸ்துவ காலத்தில் நடைபெறும். ஆனால் ஒரு நற்செய்தி என்னவென்றால், நாம் அந்த காலத்தில் இருக்க மாட்டோம்.
So diese Schreckenszeit von den Antichristen, das ist eine Zeit, so wie es noch nie gegeben hat hier auf dieser Welt. So eine üble Schreckenszeit mit voller Morde und Heucheleien und alles mögliche an Sünde. Deswegen, aber eine gute Nachricht ist, dass wir Kinder Gottes diese Art von üble Schreckenszeit gar nicht erst erleben werden.
கைவிடப்பட்ட திருச்சபை என்று ஒன்றுமே இல்லை. நல்லா விளைய கொடு. திருச்சபை ஆண்டவர் இயேசு வரும்பொழுது போயிடும். அதில் இருந்து விடப்படுகிறவர்கள் ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறவர்கள். சோ அவர்கள் சபை அல்ல. நன்றா விளைய கொள்ளுங்க, நன்றா விளைய நான் சொல்ல கேளுங்க. சபையில ஆயத்தம் இல்லாமல் ஆண்டவர் இயேசுவினால கைவிடப்படுகிறவர்கள் அவர்கள் சபை அல்ல. சபை எடுத்துக் கொள்ளப்பட்டாய்த்து நல்லா விளையாடு. ஆகவே கைவிடப்பட்ட சபை என்று ஒன்றது இல்லை. சபைக்காகத்தான் இயேசு வருகிறார். அப்ப சபையிலே யார் யாரெல்லாம் ஆயத்தமாக இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் ஆண்டவர் இயேசுவோடு உத்தமமாக வாழ்றார்களோ அவர்களெல்லாம் எடுத்துக் கொள்ளப்படுவார். அவர் சபை எடுத்துக் கொள்ளப்படும், அதுக்கு பிறகு சபை இருக்காது. ஆகவே அந்த கிறிஸ்துவின் காலத்தை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நாம் இந்த உலகத்திலே இருக்க மாட்டோம், சபை அதுக்கு முன்பாக எடுத்துக் கொள்ளப்படும்.
Denn zu der Zeit, also wenn die Schreckenszeit von dem Antichristen anbricht, dann brauchen wir uns keine Sorgen machen, denn davor wird Jesus zurückkommen und die Gemeinde mit zu sich nehmen. Aber es ist möglich, dass einige Leute hier zurückbleiben, denn das sind dann die Leute, die sich nicht auf den Rückkehr von Jesus vorbereitet haben. Und das ist dann, die bleiben dann über und werden dann in diese Schreckenszeit hineingehen. Aber sobald die Gemeinde Gottes oder Gemeinde Jesus noch auf dieser Erde ist, kann die Schreckenszeit von dem Antichristen noch nicht anbrechen. Wiederhole ich es nochmal, solange die Gemeinde Jesus auf dieser Erde ist, brauchen wir uns keine Sorgen über die Schreckenszeit zu machen. Sobald die Gemeinde aber zu Jesus enthoben wird, dann beginnt die Schreckenszeit des Antichristen.
But என்னுடைய understanding படி, according to my understanding of the Bible, என்னுடைய வேத understanding படியும் விசுவாசத்தின் படியும் சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுவார்.
So nach meinem Verständnis, wenn die Gemeinde Gottes oder Gemeinde Jesus enthoben wird zu Jesus, dann wird auch der Heilige Geist mitgehen. Das heißt, danach gibt es den Heiligen Geist nicht mehr auf der Erde.
ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் தான் சபையை மனவாட்டியாகிய சபையை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார் மனவாளுடைய வருகைக்காக. ஆகவே மனவாளன் வந்த பிற்பாடு, மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு பரிசுத்த ஆவியானவர் சபையோடு போயிடுவார்.
Denn der Heilige Geist ist derjenige, der dafür sorgt, dass die Gemeinde sich auf die Rückkehr von Jesus vorbereitet. Und wenn die Gemeinde oder wenn diese Gemeinde Braut zu Jesus, dem Bräutigam, wieder enthoben wird, dann wird auch der Heilige Geist mitgehen.
Aber காரியங்கள் இப்படி இருக்கிறபடியால், சத்தியம் இப்படி இருக்கிறபடியால், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அவதானமாக இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும். அதே நேரத்தில் இந்த ரட்சிப்பின் நற்செய்தியை மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கு நாம் கடனாளிகளாக இருக்கிறோம்.
Deswegen sollten wir auf die Zeit achten, denn die Zeit wird bald schrecklich sein. Und deswegen nebenbei auch darauf achten, dass wir die Botschaft Gottes an andere Menschen weiterbringen.
கழுதைக்குட்டி கட்டி இருக்குது. ஆண்டவர் இயேசு அந்த குட்டி மேல ஏற வேண்டுமாக இருந்தால் கட்டப்பட்டிருக்க அந்த கழுதைக்குட்டி சீசைகளால் அவுக்கப்பட வேண்டும்.
So der Esel ist angebunden und wenn dieser Esel zu Jesus kommen muss, dann müssen wir diesen Esel bedeutet, dass wir jeden Menschen, der noch nicht die Worte Gottes oder Botschaft Gottes gehört hat, ihm müssen wir das verkünden. Die Worte Gottes müssen zu diesen Menschen hin, diese Worte müssen ihn erreichen.
அறிவிக்கப்படாத மக்களுக்கு சுவிசேஷம், சத்தியம், தேவனுடைய வார்த்தை சபையில் இருந்து மற்றவர்களுக்கு கடந்து செல்லப்பட்டு புறப்பட்டு போகணும் பாருங்க.
Die Völker sollen diese Worte Gottes hören, die Worte sollen diese Menschen erreichen.
இந்த அடிப்படையில தான் இலங்கையிலே நாம் வருஷா வருஷம் போய் ஆண்டவுடைய சுவிசேஷத்தை இந்த மக்களுக்கு அறிவித்து இந்த ஊழியத்தை செய்து வருகிறோம்.
Deswegen machen wir auch diese Dienste in Sri Lanka.
God knows everything. தேவனதே அறிவார். ஆகவே ஆண்டவர் இயேசுவின் ரட்சிப்பின் நற்செய்தியை நம்முடைய தேசத்திலே, நாம் பிறந்து வளர்ந்த நம் தேசத்திலே முடிந்த அளவுக்கு அந்த தேசத்திலே அறிவிக்கப்படாத மக்களுக்கு நம்முடைய நற்செய்தியை, தேவனுடைய நற்செய்தியை, கர்த்தருடைய சுவிசேஷத்தை நம்முடைய சபையால் அறிவிக்க வேண்டிய இந்த பொறுப்பில, இந்த பரம தரிசனத்தில் எல்லோரும் நீங்கள் பங்கு பெற வேண்டும் என்று சத்தியத்தின்படி கர்த்தருடைய நாமத்திலே உங்களை கேட்டுக்கொள்கிறேன்.
Deswegen bitte ich euch auch teil daran zu haben an dieser Vision in unserem Heimat die Botschaft Gottes zu verkünden.
So கட்டப்பட்டிருக்கிற கழுதைக்குட்டியை அவிழ்த்து கொண்டு வரும்படி ஆண்டவர் இயேசு சொன்னார்.
Jesus schickt seine Jünger um diesen angebundenen Esel loszubinden oder zu entfesseln.
இப்ப படிங்க 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படி தம்பி சீக்கிரம் 11ஆம் அதிகாரம் மார்க்கு 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க.
அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள்.
சரி படி.
மார்க்கோஸ் கபிட்டல் 11 வெர்ஸ் 4. Und sie gingen hin und fanden das Füllen angebunden an einer Tür draußen am Weg und banden es los.
So இயேசு இப்படி சொன்ன உடனே அப்ப சீஷர்கள் என்ன செய்தாங்க, போய் அந்த கட்டியிருக்கிற அந்த கழுதைக்குட்டியை அவிழ்த்தார்கள். ஆனா இந்த கழுதைக்குட்டி எங்க நின்றிருக்கிறது கொஞ்சம் கவனிங்க. இருவழி சந்தியில இந்த கழுதைக்குட்டி கட்டியிருக்குது. நன்றாக கவனிங்க, இருவழி சந்தியில இந்த கழுதைக்குட்டி கட்டியிருக்குது, அதை
So, nachdem Jesus diesen Auftrag gegeben hatte, gingen die Jünger los und banden diesen Esel los. Aber was wir hier nochmal darauf achten, also was wir bedenken müssen, ist, wo dieser Esel stand. So, er stand einfach am Weg draußen.
Ja, irubali chandile kattapattirukkirathu solli sonnal adu eppadi nam vyakkina padathana gavadinga irubali chandile nikkira oru manushana kalpana panni paarenga. இருவழி சந்தியில நிக்கிற ஒரு மனுஷனுக்கு எந்த பக்கம் போறதுன்னு தெரியாத ஒரு நிலை, அதாவது டைரக்ஷன் தெரியல, வாழ்க்கையில டைரக்ஷன் தெரியாமல், பாதை தெரியாமல், வழி தெரியாமல், நம்பிக்கையிட்டு நாதியிட்டு இருவழி சந்தியில நிக்கிற ஜனங்கள் ஏராளமாக இருக்கிறது நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கு.
So wir sehen dieser Esel stand draußen am Weg. Also wie können wir das interpretieren? Das heißt, stellt euch einen Menschen vor, der draußen am Weg steht. Dieser Mensch, der hat keine Ziele vor den Augen. Der hat nichts Wahres oder der weiß nicht, was er tun soll. Der ist nicht ambitioniert. Deswegen, diesen Menschen müssen wir erreichen.
எத்தனையோ மதங்களை கேள்விப்படுறாங்க, ஆனா எதுல மெய்யான இறைவன் என்று தெரியல பாருங்க. வாழ்க்கையில பிரச்சனை இருக்குது பாருங்க, ஆனா தீர்வு தெரியல பாருங்க. இப்படிப்பட்ட மக்களுக்கு ஆண்டவர் இயேசுவை நாம் சொல்லுவதும், வாழ்க்கையின் நம்பிக்கையாக ஆண்டவர் இயேசுவை அறிமுகப்படுத்துறதும் நம்முடைய வாழ்வில் இருக்கிற எவ்வளவு பெரிய தடையாகிய ஒரு பொறுப்பு என்பதை யோசித்து பாருங்க.
Dieser Mensch, der zum Beispiel draußen am Weg steht, dieser Mensch ist ziellos, orientierungslos, der weiß nicht, wo er hingehen soll. Oder er weiß nicht, an welchen Götter er glauben soll. So einen Menschen müssen wir erreichen. Ihn müssen wir Jesus vorstellen. Das ist eine unserer Verantwortung.
எத்தனை குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை, தீர்க்க முடியாத பிரச்சனை, கோடு வரைக்கும் போகுது, பிரிவுகள், பிளவுகளை இந்த தேசத்துல நாம் பார்க்கிறோமே. எத்தனை வாலி பிள்ளைகளை பார்க்கிறோம், போதவஸ்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள். அது தங்களோட வாழ்க்கையை கெடுக்குது என்று தெரியுது, ஆனா அதிலிருந்து மீளறதுக்கு வழி தெரியல, புரியல, விளங்கல. பொல்லாத பாவ பழக்க வழக்கங்களுக்கு அதிகமான வாலி பிள்ளைகள் கட்டுண்டு கிடக்கிறார்கள். அதுல இருந்து வெளியேறதுக்கு விருப்பம் இருக்குது, ஆனா முடியல. யாரு வழி சொல்லிக் கொடுப்பார்கள், யாரு புத்தி சொல்லிக் கொடுக்க முடியும்? அருமையான தேவட பிள்ளைகளே, இருவழி சந்தியில நிக்கிறது போல இப்படிப்பட்ட நம்பிக்கையற்ற மக்களுக்கு ஆண்டவர் இயேசுடைய நற்செய்தியை சொல்லி அவர்களை கத்தரிப்பட்டு நடத்தி, உனக்கும் வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை இருக்குது என்பது ஒரு நற்செய்தி நாம் சொல்ல வேண்டியது நம்முடைய வாழ்விற்கு தலையான பொறுப்பல்லவா? சிந்திங்க, சீர்திக்கு பாருங்க.
Es gibt heutzutage Familien, zum Beispiel, die haben Streit in der Familie und das führt sogar manchmal zur Scheidung. Oder Jugendliche, die wissen gar nicht, was sie machen oder sind süchtig nach irgendwelchen Drogen oder sonst irgendwas oder tun Sünde. So welche Menschen, die keine Hoffnung in ihrem Leben haben, denen müssen wir Hoffnung in ihrem Leben bringen, durch Jesus Christus.
ஆகவே இருவழி சந்தியில நிக்கிற கழுதைக்கு எந்த வழி போறதுன்னு தெரியாம இருக்குது. ஆகவே சீசர்கள் போய் அந்த கழுதையை சரியான வழிக்கு கொண்டு வர வேண்டியது கடமையாகும்.
So dieser Esel, der stand draußen am Weg, er war ziellos, er wusste nicht, was er machen soll. Und die Aufgabe der Jünger war, diesen Esel loszubitten und zu Jesus zu führen.
இதோட முடிக்கிறேன். நாலாம் வசனத்துக்கு படிங்க தம்பி.
அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை
அவிழ்த்தார்கள்.
அப்பொழுது அங்கே நின்றவர்களில் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது
என்னவென்றார்கள். இப்ப இருவழி சந்தியில ஒரு கழுத, அது கட்டப்பட்டிருக்குது. இப்ப என்ன கவனிங்க, கட்டப்பட்டிருந்த கழுதையை ஆண்டவர் இயேசுவர் அவிழ்த்துடுவார். இப்ப என்ன கவனிங்க, அதை அவுக்க போற நேரத்தில் செய்யாது, கழுத கட்டப்பட்ட நிலைமையில இருக்குது, அது அவுக்காது, விட்டுடு, அது கட்டப்பட்ட நிலையே இருக்கட்டும். சொல்றது சித்தி. இன்னைக்கு பிசாசு என்ன செய்யறான்,
ஜனங்கள் கட்டவிழ்க்கப்படாதபடி பாவ கட்டிலே அப்படியே கிடக்க வேண்டும் என்பதற்காக ஜனங்களை என்ன சமயம் என்றும் மதம் என்றும் பணம் என்றும் படிப்பெண்டும் பட்டம் என்றும் இவைகளையே காட்டி காட்டி இவைகளையே பார்க்க வைத்து மரணம் வரைக்கும் கொண்டு போகிறார். முடிவு அழிவு. அந்த பரிதாபம் பாருங்க.
So wir sehen an der Stelle, dieser Esel, der stand draußen am Weg. Die Jünger wollen es losbinden. Und jetzt sehen wir, dass einige, die dort standen, sprachen zu ihm, was macht ihr da? Genauso ist auch der Teufel. Wenn wir versuchen, Menschen zu erreichen oder sie zu Jesus zu führen oder die gebunden oder gefesselt sind, dann kommt der Teufel, der versucht, diese Menschen doch in seinen Fesseln zu behalten. Heutzutage sehen wir zum Beispiel durch Religionen, durch Geld oder durch irgendwelche machthaberischen Dinge, versucht dieser Teufel, diese Menschen auch in seinem Bann zu ziehen.
அவுக்காதீங்க, தொடாதீங்க, விடுங்க, அது அப்படி இருக்குது. எனக்கு அறிமானவர்களே, ஆத்துமாக்கள் தேவ சமூகத்துக்கு வரதும் அல்லது இருளிலே கிடக்கிற ஜனங்கள் வெளிச்சத்துக்கு வராதபடியும் அவர்களை தடை செய்வதில் சத்துரு எவ்வளவு வேகமாக கவனமாக கருத்தாக இருக்க என்பதை கவனிச்சு பாருங்க.
Wir sehen an dieser Stelle oder in diesem Vers 5, dass die Jünger den Esel losbinden wollten und dann fragen einige, was macht ihr da? Warum? Weshalb? Das sind so Fragen oder Hindernisse. Wenn wir die Menschen halt zu Jesus bringen wollen, dann kommt der Teufel dagegen und fragt, warum, weshalb, warum machst du das? Durch diversen Dinge haben wir dann diesen Hindernis zu bewältigen.
சத்தியத்தை அறிவிகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார் இயேசு. எனக்கு அறிவிக்கொள்ள சிந்திச்சு பாருங்க. அதை அது கட்டியிருக்கும் வரைக்கும், கட்டப்பட்டிருக்கிற எல்லாமே இருக்கும் வரைக்கும் எந்த ஒரு தடையும் இல்லை, அப்படி இருக்கட்டும். ஆனா அதை கட்டவிழ்க்கிற நேரத்துலதான் ஏன் எப்படி செய்றீங்க, ஏன் அவுக்குறீங்க, நீங்கள் கழுதை அவுக்கிறது என்ன? ஆகவே சத்துரு விட மாட்டான். நாம் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க, பாவ கட்டிலே கிடக்கிற ஜனங்களுக்கும் மதம் என்றும் சமயம் என்றும் படிப்பண்ணும் பணம் என்றும் அதுவே வாழ்வு என்றும் இப்படி கிடக்கிற ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு இலகு உள்ள பிசாசு விடமாட்டான். பல எதிர்ப்புகள் வரும், பல பிரச்சனைகள் வரும். ஆனாலும் 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 கழுதை அவிழ்க்கப்பட்டு ஆக வேண்டும். இது ஆண்டவர் இயேசு நமக்கு தந்த கட்டளை. எத்தனை எதிர்ப்புகள் வரலாம், எத்தனை பிரச்சனைகள் வரலாம், எத்தனை போராட்டங்கள் வரலாம், ஆனால் நம்மோடு இருக்கிற ஆண்டவர், நம்மை அழைத்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறபடியால் எல்லாவற்றின் மேலும் நமக்கு ஒரு ஜெயத்தையும் விடுதலை தருவார். கர்த்தருடைய நாமத்துக்கு
பயமிட்டாடுவாய்ட்ரைன். Gemeint ist damit seine Botschaft. Als dieser Esel noch los gebunden war, gab es kein Problem. Jeder sagte, der Esel soll einfach so bleiben. Aber als die Jünger da waren oder diese Botschaft von Gott überbrachten, dann war er kurz davor, entfesselt zu werden. Dann kommt der Teufel und stellt uns jede Menge Hindernisse oder Hürden dar, dass wir bewältigen müssen.
தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகம் என்னெல்லாம் செய்தது என்பதை இன்று வரைக்கும் நாம கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். கொஞ்ச நாளைக்கு முதல் கூட நேபாளத்தில், உலகத்துல ஒரே ஒரு இந்து நாடு, உலகத்திலேயே ஒரே ஒரு இந்து நாடு நேபாளம் தான். நேபாளத்தில், இந்தியாவு பக்கத்தில் இருக்கு, நேபாளத்துல போய் சுவிசேஷத்தை அறிவித்த ஒரு தேவனுடைய ஊழியக்காரனை பிடித்து அவரை சிலுவையில் அறைந்து நெருப்பு கொளுத்தி கொளுத்தி இருக்கிறார்.
Um die Botschaft Gottes zu verkünden, gab es oder gibt es immer noch Hindernisse oder irgendwas, was im Weg steht? Und zum Beispiel hier in Nepal, da wollte ein Mann die Botschaft Gottes verkünden. Und was haben diese Menschen gemacht, die von Geburt an, oder die ganze Nation ist ja hinduistisch geprägt. Und diese Menschen haben diesen Mann, der die Botschaft Gottes gebrachte, einfach ans Kreuz genagelt und ihn getötet damit.
களவெடுத்தார்களா, கொலை செய்தார்களா, கொள்ளை அடித்தார்களா? நோ. செய்ததெல்லாம் என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட மகிமையின் நற்செய்தியை அறிவித்தது நிமித்தம் கட்டப்பட்டு கிடக்கிற அந்த ஜனங்களை விடுதலையாக்குவதற்காக ரட்சிப்பு நற்செய்தியை சுமந்து கொண்டு போய் சொன்னது நிமித்தம் உலகம் அவர்களுக்கு கொடுத்த பரிசு சிலுவையிலே அறைந்து நெருப்பு கொடுத்தார்.
Was haben diese Menschen getan, die Gottes Botschaft verkündeten? Sie haben niemanden beraubt oder irgendwas Böses getan. Alles, was sie getan haben, ist, die haben sie Botschaft verkündet. Und die Welt hat sie belohnt damit, indem sie sie getötet haben.
இந்த மகிமையின் நற்செய்தியை சுவிசேஷத்தை அறிவிக்கத்தான் நாம் சரித்திரத்தை பின்னோக்கி பார்ப்போமாக இருந்தால் அநேக தேவ மனுஷர்கள் அநேக தேவ ஊழியர்கள் தங்களுக்கு இருந்த இந்த உலக மேன்மைகளை உலக மேன்மைகளை எல்லாவற்றையும் திறந்து எல்லாவற்றையும் இழந்து ஆண்டவர் இயேசுவுக்காய் சொந்த தேசங்களை விட்டு சொந்த ஊரை விட்டு வேலைகளை ராஜினமாக செய்துவிட்டு உலகத்தின் செல்வங்களையும் மதிப்புகளையும் விளந்துவிட்டு பல வேற தேசங்களுக்கு போய் இந்த ரட்சிப்பின் நற்செய்தியை அறிவித்து அங்கேயே மறித்து போன பலரை குறித்து நான் படித்திருக்கிறேன், நீங்களும் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட தேவ ஊழியர்களால் இன்றைக்கு உலக சரித்திரம் நிறைந்திருக்கிறது நாம் பார்க்க கூடியதாக இருக்கிறது. பாருங்க,
in der Geschichte, wenn wir zurückblicken, können wir jede Menge Menschen sehen, die ihr Hab und Gut investiert haben oder alles, was ihnen von Bedeutung war. Sie ließen alles hinter sich und haben ihr teilweise ihren Job gekündigt und sind einfach in die Welt hinausgegangen, um die Botschaft Gottes zu verkünden. So sollten wir auch sein.
டேவிட் பிரனாய்டன் என்கின்ற ஒரு மனிதரை குறித்து அவருடைய சரீரத்தை குறித்து வாசித்து பார்த்தேன். கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் வாழ்ந்தாராம். எனக்கு அருமையான வாலிபர் என்ன செய்ய தெரியுமா, ரெட்டித்தியன்ஸுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும் சொல்லி புறப்பட்டு போனார். அவர்கள மொழி தெரியாது, ஆனால் வழி தெரியாது, ஆனால் சுவிசேஷத்தை அறிவிக்கொண்டு புறப்பட்டு போனார். இவர் போய் அவர்கள் வாழுகிற அந்த பிரதேசத்துல ஒரு குடிசையை போட்டு அதுக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிறார்.
Da war diese bestimmte Person, der wollte oder der hatte diese Sehnsucht, die Botschaft Gottes zu verkünden in einem Land, wo er sich gar nicht auskannte oder die Sprache auch nicht beherrschte. Weil alles, was er tat, ist, der ist da hingegangen und hat sich eine kleine Hütte gebaut und wohnte da zuerst.
So, அந்த மனுஷர்களோ மனுஷர்களை வேட்டையாடுகிற மனிதர்கள். விஷ அம்புகள் அவருடைய கையில இருக்கும். வித்தியாசமான மக்கள் தங்களுடைய பிரதேசத்துக்குள்ள வந்துவிட்டாலோ உடனே அவர்கள் அந்த விஷ அம்புகளை இது கொலை செய்து விடுவார்கள். ஆகவே தேவட ஊழியக்கனாகிய டேவிட் பெர்னாய்டு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக அந்த மக்கள் மத்தியிலே போய் அவர்களிடத்தில் ஒரு குடிசையை போட்டு அங்கே இருந்தார். பாருங்க,
Das Volk, bei dem er die Botschaft verkünden wollte, das war ein primitives Volk, die erlauben keinen fremden Menschen in ihrem Bereich oder in ihrem Territorium. Und sobald jemand Unerlaubtes da reinkommt, töten sie diesen Menschen mit giftigen Pfeilen. Aber was hatte dieser Person gemacht, der die Botschaft Gottes verkünden wollte? Er hat sich einfach eine Hütte gebaut und hat zunächst erstmal da drin gewohnt.
வித்தியாசமான கலாச்சாரத்துல விஷ அம்பு வைத்து எய்கிற படிப்பறிவில்லாத அந்த பயங்கரமான மக்களுக்கும் இயேசுவை அறிவிக்க வேண்டும். அவர்களுக்காக இயேசு மரித்தார் என்கின்ற ஒரு பெரிய பாரத்தோடு இந்த சுவிசேஷத்தை அவளுக்கு சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய பாரத்தோடு தாகத்தோடும் அந்த அங்கேயும் ஒரு குடிசையை போட்டு அதுக்கு இருக்கும் பொழுது உள்ளே இருந்து அவர் என்ன செஞ்சாராம், முழங்கால் போட்டு ஜெவம் பண்ணி கொண்டிருக்கிறார். இவர் ஜெவம் பண்ணி கொண்டிருக்கு அந்த பிரதேசத்திலிருந்து அந்த 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 ரெட்டிதின்ஸ் எல்லாம் ஓடி வந்து விஷ அம்புகளோடு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவரை கொலை செய்வதற்கு அவரை அம்புகளால் எய்து கொள்வதற்காக பயண வித்தியாசமான ஒரு மனிதன் நமக்குள்ள வந்துட்டு அவனை விடக்கூடாது. இவங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க. அவர் முழங்கால இருந்து ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார். என்ன நடந்திருக்கு தெரியுமா, பெரிய ஒரு பாம்பு அவருக்கு முன்பாக படம் எடுத்து நிக்குது. அவரை கொத்துறது, இந்த பாம்பு கொத்துனா ஆல் அவுட். இது அவங்களுக்கு நல்லா தெரியும். வழியில பார்த்துட்டு நிக்கிறாங்க, குடிசைக்குள்ள ஓட்டே பாத்து அதை பார்த்துட்டே நிக்க ஆச்சரியம் தெரியுமா, படம் எடுத்து நின்ற பாம்பு. இவருக்கு பாம்பு நிக்கிறது, இவர் கண்ண மூடி ஜெவம் பண்ணிட்டு இருக்கிற தேவ மனுஷன், ஜெவம் பண்ணி நடந்த உண்மை சம்பவம், கண்ண மூடி ஜெவம் பண்ணிட்டு இருக்கிறாரு, படம் எடுத்து நின்ற பாம்பு கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுதான். பிறகு பார்த்தா அந்த பாம்பு வந்த வழியை திரும்பி போயிட்டான். இதை பார்த்து இதை வெளியிலிருந்து ஓட்டைகளால் பார்த்து கொண்டிருந்த அம்புகளோடு இருந்த அவர்கள் எல்லாரும் அப்படியே ஓடி வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து சொன்னாங்களே, ஐயா நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாரு,
Diese Einheimischen, die wollten diesen Christen, der die Botschaft verkünden wollte, töten. Und sie haben das mitbekommen und sind allesamt mit giftigen Pfeilen auf ihn zugegangen, oder beziehungsweise auf die Hütte. Aber was passierte war, dieser Christ, der war in seiner Hütte und war auf Knien und betete. Und da kam, also schlich sich eine Kobraschlange oder was für eine Schlange auch immer, sie schlich sich und stand vor ihm und richtete sich auf. Und diese Menschen, diese Einheimischen, die sahen es durch einem Loch und waren verwundert. Und nachher, nach ein paar Minuten oder nach einer bestimmten Zeit, ist diese Schlange wieder weggegangen und ist denselben Weg wieder zurückgegangen, wie es kam. Und dann waren diese Menschen, diese Einheimischen, einfach so verwundert und sind hineingegangen und haben diesen Menschen oder diesen Christen gefragt, hey, wer bist du?
இந்த பாம்பு இப்படி விட்டுட்டு ஓட்டத பார்த்து பெரிய அடிச்சு உள்ள ஓடி போய் கேட்டாங்க, ஐயா நீங்க யாரு? இவர் சொன்னாரா, நான் உன்னதமான தேவட ஊழியக்காரன், இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அறிவிக்க வந்திருக்கிறேன். இவர் தான் மெய்யான ஆண்டவர் இரட்சகர் என்று அவருடைய சுவிசேஷத்தை இவர்களுக்கு சென்று ஏதோ ஒரு விதத்தில் சொல்ல, அத்தனை பேர்களும் விஷ அம்புகளோடு அவரை கொல்ல வந்திருந்த அவ்வளவு பேரும் ஆண்டவர் இயேசுவுக்கு தன்னை சப்மிட் பண்ணாங்க, ஒப்பு கொடுத்தாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. பாருங்க,
die Einheimischen, die waren so erschrocken und weil diese Giftschlange, die einfach den Tod mitbringt, ist einfach dann zurückgegangen oder sie ist einfach abgehauen. Und das war, das hat er sie so verwundert, dass sie da hingegangen sind und den Christen gefragt haben. Und der Christ antwortete daraufhin, ich möchte euch gerne über Gott erzählen oder die Botschaft Gottes euch verkünden. Und da haben die alle ihre Pfeile auf den Boden geschmissen und haben auch Gott akzeptiert.
Aber அதுக்கு பிற்பாடு அவர் அங்க ஒரு மனுஷனை வைத்து டிரான்ஸ்லேட் பண்ணி ஆயிரக்கணக்கான ரெட் இந்தியன்ஸ் அவர் மூலமாக ரட்சிக்கப்பட்டார்கள். இதுவரை ஒருவரும் போகாத அந்த பிரதேசத்தில் பயங்கரமான ஜனங்கள் மத்தியில் தனியொரு மனுஷனா போய் ஒரு ஒளிபரப்பாளர் வைத்து சுவிசேஷத்தை சொல்லி ஏராளமான ஆயிரக்கணக்கான ரெட் இந்தியன்ஸ் ரட்சிக்கப்படுறதுக்கு அவர் காரணமாக கத்தர் அவரை பயன்படுத்தினார்.
Mit der Zeit holte sich dieser Christ auch einen Übersetzer für das einheimische Volk und hat sehr viele Dinge getan und hat diese Menschen auch zum Vernunft gebracht und ihnen Gott, Jesus in ihrem Leben gebracht.
இருண்ட கண்டம் என்று உலகத்தில் இருண்ட கண்டம் என்று வர்ணிக்கப்படுகிற ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு முதல் மிஷனரியாக போன தேவன ஊழியக்காரர், எனக்கு அறிவார்களே, அவன் அங்கு இருந்திருக்கலாம். ஆனால் இங்கிலாந்து தேசத்தை விட்டு ஆப்பிரிக்கா தேசத்துக்கு போய் அங்கேயே மரித்தார். சி டி ஸ்டட்டன் சொல்லப்படுகிற தேவன ஊழியக்காரர், பிரபல கிரிக்கெட்டார், எல்லாவற்றையும் இழந்து ஆப்பிரிக்காவுக்கு போய் அந்த மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அங்கேயே மரித்தார். இப்படி நான் சொல்லிட்டே போகல. இதற்கு ஒரே ஒரு காரணம், கட்டப்பட்டு கிடக்கிற ஜனங்களை விடுதலை ஆக்கப்படும், இருளில் கிடக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காணப்படும், சுவிசேஷத்தை அறிவிக்கப்படும், ரட்சிப்புக்கு அவர்களை நடத்த ஒரே ஒரு பாரத்தினர் தான் இவர்கள் எல்லாரும் இப்படி செய்தார்கள். பாரு,
ist nach Afrika hinuntergewandert, um zu missionieren. Und dieser Mann ist da, dort gestorben. Das heißt, er wollte dort die Menschen erreichen, die Botschaft Gottes verkünden und und ist auch letztendlich dort gestorben für Gott.
பல தடைகள் வரும், எதிர்ப்புகள் வரும், ஏளனங்கள் வரும். ஆனால் இவைகளை கண்டு நாம் ஒதுங்கிடாமல் நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய ரட்சிப்பின் நச்சதை அறிவிக்க கடனாளிகளாக இருக்கும்.
Wir bekehrte Christen sollen oder müssen, es ist unsere Verantwortung, anderen Menschen die Botschaft Gottes zu verkünden. Es mag zwar sein, dass sich einige Probleme entstehen, damit wir das nicht tun können, aber wir müssen diese auch bewältigen und mit Hilfe Gottes auch diese Botschaft an den Menschen bringen.
ஒரு சில பேருடைய வேலை அல்ல, எல்லாருமே விழுந்த கடமையாகும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கட்டப்பட்ட கழுதைக்கு இப்பொழுது விடுதலை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். விடுதலையாக்கப்பட்ட கழுதை மேல் கர்த்தர் அமர்ந்திருக்கிறார். இப்ப கவனிங்க, கட்டப்பட்டு நின்ற கழுதை இப்ப சீசைகள் அவுக்கிறார்கள். அவிட்டுக் கொண்டு வந்த பிற்பாடு கட்டமிழ்க்கப்பட்ட கழுதை மேல கர்த்தர் ஏறி அமர்ந்திருக்கிறார். பாருங்க, அப்ப கழுதை கட்டப்பட்டு இருக்கும் வரைக்கும் அந்த கழுது மேலே இயேசு கிறிஸ்து அமரையில் இருக்கல. ஆனால் சீசுகளால் அதை கட்டவிழ்த்து கொண்டு வந்த பிற்பாடு இயேசு அந்த கழுது மேலே ஏறி அமர்ந்தார் சொன்னா பார்க்கிறோம்.
Die Jünger, die gingen los und haben diesen angebundenen Esel gefunden, banden es los und brachten es zu Jesus. Also danach erst saß Jesus auf diesem Esel, bedeutet, dass Jesus in dem Leben des Esels kam. So müssen wir auch sehen, das heißt, solange dieser Esel noch gefesselt war, konnte Jesus nicht in seinem Leben eintreten.
So, an der விடுதலையாக்கப்பட்ட அந்த கழுதை மேல ஆண்டவர் இயேசு அமர்ந்தார். அந்த கழுதை மேல வஸ்திரங்களை விரித்தார். அது மாத்திரமல்ல, அந்த கழுதைக்கு கீழேயும் வஸ்திரங்களையும் மரக்கிளைகளையும் தரித்து பரப்பி இருக்கிறார்கள். இப்ப பாருங்க, கட்டப்பட்டிருந்த கழுதை இப்ப விடுதலையாக்கப்பட்டு ஆண்டவர் இயேசுவை சுமக்கிற கழுதையாக மாறியிருக்கு. இப்ப இயேசுவை சுமக்கிற இந்த கழுதைக்கு தான் எவ்வளவு மதிப்பு பாருங்க. அந்த கழுதைக்கு மேல வஸ்திரத்தை போட்டு இயேசு அமர்ந்திருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, அந்த கழுதையின் கால்களுக்கு கீழே கூட வஸ்திரங்களை விரித்து மரக்கிளைகளை தரித்திருக்கல. ஓஹோ, அது கட்டப்பட்டிருக்கிற வரைக்கும் அதுக்கு இந்த மதிப்பு இல்லை. ஆனா இப்பொழுது கட்டமிழ்க்கப்பட்டு வந்து இயேசு கிறிஸ்து அந்த கழுதை மேலே அமர்ந்த போது, இயேசு அந்த கழுதை மேலே வந்தபோது அந்த கழுதைக்கு இத்தனை மவுசு எத்தனை அதிகம் பாருங்க.
Dieser Esel, als er noch angebunden war, war Jesus nicht auf ihn drauf. Aber sobald die Jünger ihn fest losgebunden hatten, saß Jesus drauf und dann sieht man, dieser Esel, der bekommt eine Ehre, die er vorher nicht hatte, als er noch gebunden war. Und die Menschenmenge, die legten Kleider auf diesen Esel und auf den Boden auch Palmzweige und Kleider. Und dieser Esel hat einfach so eine große Wertschätzung gekriegt, nachdem Jesus auf ihm draufgesessen hatte. Und deswegen sollten wir darauf achten, dass sobald Jesus in unserem Leben eintritt, dass wir eine Wertschätzung, eine Ehre bekommen.
Inimel, இது காட்டுக்கழுதையும் இல்ல, சந்தில நிக்கிற கழுதையும் இல்ல, கண்டபடி திரிகிற கழுதையும் இல்ல. இப்போ இந்த கழுதை இயேசுவை சுமக்கிற கழுதை. இனிமேல் இந்த கழுதை தன் சுய புத்தியின்படி நடக்காது. இயேசு கிறிஸ்து ஏறி இருக்கிற கழுதை, இயேசு கிறிஸ்து இருக்கிற கழுதை. அவர் எங்க போகணும்னு விரும்புறாரோ அந்த இடத்துக்கு போகிற கழுதை. See the difference. அது கட்டப்பட்டிருக்குது, அது வரைக்கும் இந்த மேன்மை அதுக்கு இல்ல. இப்ப சீசுகளாக கட்டமிழ்க்கப்பட்டு வந்த போதோ, ரட்சிக்கப்பட்ட போதோ, அந்த கழுதை மேலே ஆண்டவர் இயேசு உட்கார்ந்தாரு. இன்றைக்கு நாம் எல்லாரும் ஒரு காலத்துல கட்டப்பட்ட கழுதை போல பாவ கட்டுகளால கட்டப்பட்டிருந்தோம் இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு மற்றவர்கள் மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு நாம விடுதலையாக்கின போதோ ஆண்டவர் இயேசு நம்மோடு வந்தார், நமக்குள்ள வந்தாரு, நமக்குள்ள இருக்கிறாரு, நம்மை நடத்துகிறாரு. ஒரு காலத்தில் எப்படியோ வாழ்ந்தோம், எப்படியோ இருந்தோம், ஆனா இனிமேல் அப்படி இருக்க முடியாது. ஆண்டவர் இயேசு என்ன விரும்புகிறாரோ அதன்படி நாம வாழ வேண்டும் என்றால் இயேசு நமக்குள்ள இருக்கிறபடியால்.
Dieser Esel, ist nicht mehr jetzt ein gebundener Esel oder ein Wildesel oder irgendetwas tut nach seinem Willen. Dieser Esel, nachdem er losgebunden war von den Jüngern, hatte dieser Esel Jesus bei sich. Und nachdem dieser Esel Jesus bei sich hat, ist das ein Esel, der zu Ehren kommt, der eine große Wertschätzung bekommt von anderen. Und ein Esel, der nicht mehr nach seinem eigenen Verstand handelt, sondern nur den Weg geht, den Jesus ihm zeigt. So ein Esel ist das.
சாது சுந்தர் சிங்கை குறித்து ஒரு காரியத்தை பார்த்து படித்து யோசித்து என்ன தெரியுமா? ஆண்டவர் இயேசுவை தரிசித்த மனிதன், ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஒரு பெரிய அப்போஸ்தலன். அவரை குறித்து எழுதப்பட்டிருக்க காரியங்களை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கு. எவ்வளவோ பாடுகளை ஆண்டவருக்காக பட்டு எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்களை ரட்சிப்பு கடத்தி வீட்டில் திபெத்துக்கு போன்ற பொழுது அவர் காணப்படாமல் போனார் சொல்லி அவருடைய சரித்திரம் சொல்றது. ஒரு கட்டத்தில் அவரை பார்த்து கேட்டார்களா, எல்லா ஜனங்களும் வந்து உண்மை தேடுகிறார்களே, உண்மை பார்க்கிறார்களே, உண்மை காண விரும்புகிறார்களே, அப்படியானால் இது என்ன என்று சொல்லி அவரை பார்த்து கேட்டிருக்கிறார்கள். அப்படி அவரை கேட்டபோது அவர் என்ன சொல்ற தெரியுமா? இந்த காரியத்தை மென்ஷன் பண்ணியிருக்கிறார். என்ன தெரியுமோ, இயேசுவை சுமக்கிற கழுதைக்கு கீழே வஸ்திரங்களை போட்டு மரக்கிளைகளை எல்லாம் தரித்து போட்டார்களே, அதுபோல இது இயேசுவை சுமக்கிற கழுதை. அவரை நான் சுமக்கிறபடியால என்ன ஜனங்கள் தேடுகிறார்கள். ஆகவே மகிமை ஆண்டவருடையது. கர்த்தர் இயேசு என்னோடு இருக்கிறபடியால், அவர் என்னை கொண்டு காரியங்களை செய்கிறபடியால் ஜனங்கள் என்னை தேடுகிறார்கள். ஆகவே இது ஆண்டவர் இயேசுவை சுமக்கிற கழுதை. என் கால்களுக்கு கீழே யாரும் வஸ்திரத்தை போடுறது குறித்து எனக்கு ஆச்சரியம் இல்லை. ஏனென்றால் மகிமை தேவனுடைய என்று சொன்னாரா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்.
Es lebte ein Mann, ein Apostel, sein Name war Saulus und Sing. Er lebte damals für Gott und leitete auch sehr viele Tausende von Menschen zu Gott. Und sein Ende war folgendermaßen: Als er nach Tibet ging, ist er dann plötzlich verschwunden. Keiner fand ihn mehr. Und jemand fragte ihn zuvor zu seinen Lebzeiten noch, warum so viele Menschen sich drängen, um ihn zu sehen. Da hat er auf diese Stelle zurückgewiesen mit dem Esel. Er sagte, weil ich ein Esel bin, der Gott in seinem Leben hat, wollen jetzt mich Menschen sehen oder wollen mir diese Ehre geben. Also ich bin kein Geringer, ich bin nicht größerer als Jesus, sondern ich habe Jesus in mein Leben, deswegen bin ich so geehrt worden.
ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்பு ஒருவேளை நாம எப்படியும் வாழ்ந்திருக்கலாம், நம்முடைய மனம் போல வாழ்ந்திருக்கலாம், நம்முடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காகவே நாம வாழ்ந்திருக்கலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நாம் அப்படி வாழ முடியாது. ஏனென்றால் நாம் இயேசுவை சுமக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே அவருடைய விருப்பம் என்ன, அவருடைய சித்தம் என்ன, பிதாவின் சித்தம் என்ன? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோகராட்சியத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி கூப்பிடுன அதில் பிரவேசிக்கிறது. ஆகவே ரட்சிக்கப்பட்ட நாம் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேறி சொல்றேன் கேளுங்க, சொல்றேன் கேளுங்க, சொல்றேன் கேளுங்க, கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் நம்முடைய சுய விருப்புகளை நிறைவேற்றுவதற்கு நாம் வாழ்வோமாக இருந்தால் நாம் டைரக்ஷன் மாறினவனாக மாறிவிடுவோம். ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ரட்சிக்கப்பட்ட நாம் இனிமேல் ஆண்டவர் இயேசு இறைவன் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதாக நாம் வாழணும்.
Es mag zwar sein, dass wir, bevor wir bekehrt worden waren, nach unseren eigenen selbstsüchtigen Wünschen gefolgt sind oder unseren eigenen Willen durchgesetzt haben. Aber sobald wir bekehrt worden sind, sind wir Kinder Gottes und wir müssen Gottes Wille erfüllen. Denn Jesus sagt an einer Stelle, nicht derjenige, der immer ständig Herr, Herr zu mir ruft, kommt in den Himmel, sondern derjenige, der auch meinen Willen erfüllt, der kommt in den Himmel.
நாம் சொந்த விருப்பங்களுக்காக வாழ்ந்து நாம் மறிச்சிடக்கூடாது. நம்மை குறித்த பிதாவின் சித்தத்தை நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு விருப்பம் உள்ளவர்களாகவும் அதற்காக கருத்தாக ஜெபிக்கிறவர்களாகவும் அந்த சித்தத்தில் வருகிற பாடுகளையும் வேதனைகளையும் துன்பங்களையும் நம்பிக்கையோடு அனுபவிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம்.
So wir Christen, wir bekehrte Christen, es ist unsere Aufgabe, andere Menschen bzw. den Willen Gottes zu erfüllen. Und sein Wille liegt darin, anderen Menschen die Botschaft Gottes zu verkünden. Und wir dürfen nicht davon abweichen, unseren eigenen Willen durchzusetzen, sondern unsere Aufgabe ist es, Gottes Willen durchzusetzen. Denn das ist die Aufgabe eines jeden Christen oder das, was in seinem Leben immer sein sollte.
ஏனென்றால் நாம் இயேசுவை சுமக்கிறவர்கள். ஆகவே நம்முடைய விருப்பு வெறுப்புகள் நமக்கென்ற சொந்த விருப்பு வெறுப்புகள் இருக்கலாம், ஆனா அவைகளுக்கெல்லாம் நாம் மறிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை தருவாரா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நான் சத்தியத்தை உங்களையும் சொல்றேன், திரும்பவும் சொல்றேன், ரட்சிக்கப்பட்ட பிற்பாடும் நாம் நம்முடைய சுய விருப்பு வெறுப்புகளை நிறைவேற்ற வாழ்வோமாக இருந்தால் நாம் மார்க்கம் தப்பின நட்சத்திரங்கள் போற மாறிவிடும். ஆகவே தேவனுடைய ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் இருந்து பிதாவே நான் என்ன செய்யணும், ஆண்டு
wiederhole ich ein weiteres Mal, wenn wir Christen oder wir bekehrte Christen unseren selbstsüchtigen Wünschen folgen, selbst nachdem wir bekehrt worden sind, und unseren eigenen Wünschen selbstsüchtig oder egoistisch leben, dann können wir nicht in das Himmelreich Gottes kommen. Denn Gott will, dass wir nach seinem Willen leben. Denn wenn er in unserem Leben ist, dann wollen wir immer so gehen, so wie Gott es möchte.
தேவ சித்தத்தை செய்யறதுக்கு பயதை ஒரு வரம்பா வையாதே. I say it again. Listen to me. ஒருவன் தூங்காதே, நான் சொல்றதை கேளுங்க. தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு வயதை ஒரு வரம்பா வையாதீங்க. கொஞ்சம் வயசு போகட்டும், அதுக்கு பிறகு நீங்க சொல்ற சத்தியத்தை ஏற்றுக்கொள்றோம், ஆனா கொஞ்சம் வயசு போகட்டும், அதுக்கு பிறகு நாங்க அந்த நம்பிக்கை வாரோம். இப்ப கொஞ்சம் வாலிப நாட்கள் இருக்குது, இப்ப கொஞ்சம் வாலிப காரியங்கள் நிறைவேற்றி பிற்பாடு வயது வந்த பிற்பாடு பிதாவின் சித்தத்தை செய்யறதுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு தயவுசெய்து அப்படி நினைச்சிடாதீங்க. தேவ சித்தத்தை செய்யறதுக்கு வயதை ஒரு வரம்பாக வையாதீங்க.
So, wir sollten auf jeden Fall unser Alter nicht als Ausrede verwenden, um den Willen Gottes zu erfüllen. Denn wir können nicht sagen, ja, ich habe ja noch ein bisschen Zeit und wenn ich ein bisschen älter geworden bin, dann kann ich ja den Willen Gottes erfüllen. Das ist eine pure Ausrede und wir sollten da unser Alter auch nicht als Ausrede verwenden.
அவரும் வாலிப நாட்களிலே இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார். அவரும் உங்களையும் என்னையும் போல மனுஷிகமாக மனுஷனாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார். ஆகவே அவர் மனுஷனாக வாழ்ந்தாலும் உலகத்தில் நம்மை போல வாழ்ந்தாலும் முழுக்க முழுக்க தன் வாலிப நாட்களிலே பிதாவின் சித்தத்தையே செய்தார். ஆகவேதான் மெய்யாகவே பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அல்லாமல் தாமாக ஒன்றையும் செய்ய மாட்டார்.
Wir müssen auch bedenken, dass Jesus, er lebte auf dieser Welt nur 33 Jahre und auch er war in seiner Jugend und kam durch seine Jugendalter rein und auch, aber er tat immer das, was der Vater gesagt hat, denn er tat immer das, was der Vater ihm geboten hatte, denn von sich aus hat er niemals irgendetwas getan. Er hielt sich immer ständig an den Worten Gottes und nach seinem Willen.
போறபடியால் ஐந்தாவது காரியம், இயேசு கழுதை மேலே பவடி போடுறதுக்குரிய ஐந்தாவது காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து கழுதை மேலே பவடி போனது இறைவனாக இருந்தும் தேவட குமாரனாக இருந்தும் அவர் நமக்கு முன்பாக தாழ்மையாக வாழ்ந்ததை நமக்கு எடுத்துக்காட்டுறது கர்த்தருடைய நாமத்திற்கு
ஸ்தோத்திரம். Als fünften Punkt, den wir hier nehmen können, ist, warum auf diesem Esel geritten ist, also Jesus zeigt damit seine Demut, wie lebte auf dieser Erde, sondern einfach demütig sein, sich selber zu erniedrigen.
So, இதற்கு ஆதாரமாக நம்ம வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் பார்க்க போகிறோம். சகரியா 9:9 தயவு செய்து திருப்பி கொள்ளுங்க. நான் எங்கிருந்து இந்த டாக்டர் பில்டப் பண்ணிட்டு பாருங்க. சகரியா 9:9 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க.
Kapitel 9, Vers 9.
Sion Kumaratiye.
Ellarum padithu vaidumbi thambi. Ellarum padithukonga Sagariya 9:9 adha konjam koringa. Yesu kaludavela pavadi ponadhu paliyetpatta theekatha sikalaru sollapattadhu. Adu niraivaratha Yesu kaludavela pavadi poda tatchilaga alla. அல்லது தண்டவிருப்பத்துக்கு தீக்கதசை நிறைவேற இயேசு கழுவி பாருங்க. படிங்க 9:9.
சியோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மறையின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார்.
Du Tochter Zion, freue dich sehr, und du Tochter Jerusalem, jauchze. Siehe, dein König kommt zu dir, ein Gerechter und ein Helfer, arm und reitet auf einen Esel, auf einen Füllen der Eselin.
Aber நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதை மேலும் கழுதை குட்டியாகிய மறை மேலும் ஏறி வருகிற சியோனுக்கு சொல்லுங்க இந்த நற்செய்தியை.
Er ist ein Gerechter, ein Arm, also beziehungsweise ein Demütiger und ein Retter, der gekommen ist und auf einen Esel reitet.
Jesus Christus, இறைவனாக இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாம தம்மை தாமே வறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக தாழ்மையின் உருவமாக இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தார். தாழ்ந்த நிலைமையில இருந்த நம்மை உயர்த்துவதற்காக
Denn Jesus, er war dem Vater gleich und hielt es trotzdem nicht für einen Raub, sich als Gott zu verhalten, sondern er erniedrigte sich und kam auf die Erde als ein Mensch und zeigte damit seine Demut und Gehorsam.
Judenukku Raja, ulagam anaithirkkum Raja, yen Rajavi Raja, Deva Kumaran, பிறக்கும் பொழுது எங்க பிறந்தாரு? அரண்மனையிலே அல்ல, எங்க பிறந்தாரு? ஆடு மாடுகள் கட்டுகிற கொட்டகையிலே பிறந்திருக்கிறார். பாருங்க, அந்த அளவுக்கு தாழ்மையாக எளிமையாக இயேசு இந்த உலகத்திலே பிறந்தார். ஆகவே தாழ்மையை குறித்து இயேசு போதித்தார். இதைத்தான் நான் சொல்லுவேன். எதையெல்லாம் இயேசு போதித்தாரோ அதையெல்லாம் வாழ்ந்தாரு. எதையெல்லாம் இயேசு வாழ்ந்தாரோ அதையெல்லாம் போதித்தார். See the difference.
Jesus, er war der König aller Könige und der König der Juden. Aber wie ist er geboren? Der ist in einem ganz normalen Stall geboren, wo die ganzen Hirten waren. Und selbst auf dieser Welt hat er fast keinen Platz gefunden, um zu geboren zu werden als König. Und dadurch zeigt er wieder mal, wie er sich erniedrigt hat. Er zeigte keine Bedeutung für so welche Sachen, sondern von materiellen Dingen, sondern er zeigte selber, wie er sich selbst erniedrigt hatte oder demütig war.
யூதா ராஜாக்களோ இஸ்ரவேல் ராஜாக்கள் சொன்னால் குதிரைகளிலும் ரதங்களிலும் குதிரைகள் பூட்டப்பட்ட ரதங்களிலும் ராஜாக்கள் பவனி போவார். ஆனா இங்கேயும் ராஜாதி ராஜாவுக்கு குதிரையும் இல்ல, ரதமும் இல்ல, என்னத்துல போயிருக்கிறார்? கழுத மேல ஏறி பவனி போயிருக்கிறார். பாருங்க,
generell ist es so, wenn Könige in eine Stadt einziehen, dann reiten sie auf ein Pferd oder auf einem Pferdegespann. Aber wir sehen hier, Jesus selbst, er reitet nur auf einen Esel. Dadurch zeigt sich wieder mal sein Erniedrigen. Er erniedrigt sich selbst und zeigt seine Demut.
1998 ஆண்டு மன்னார் நகர சபையில ஒரு ஊழியக்கர் கூடுக நடத்தினோம். அதுல பாட்டு பாடி முடித்த போது, worship பண்ணி முடித்த போது, முடிக்கிற நேரத்தில் ஜனங்கள் எல்லாம் உட்கார்ற டைம் அது. ஒரு ஒரு அமைதியான நேரம், எல்லாரும் ஆராதனை ஆராதிச்சு அமர்ற நேரம். அவர்கள் அமர அமைதியான அந்த நேரத்துல, எல்லாரும் அமர்ற நேரத்துல, அமைதியான அந்த நேரத்துல வெளியில நின்று ஒரு கழுத கத்திய வேன்னு சொல்லி அந்த சத்தம் அந்த நிசப்தத்தையே அகட்டி விட்டது. பாருங்க, நான் என்ன சொல்ல வர தெரியுமா? கழுதையோட உருவமும் நமக்கு பிடிக்காது. அவ்வளவு அழகான மிருகமும் இல்லை. அதுல சத்தத்தையும் சொல்லவே தேவையில்லை. வீட்டுல குழப்படி பிள்ளைகளை பார்த்தா சில பெற்றோர் என்ன வார்த்தை பயன்படுத்துறவன் சொல்லி உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதாவது விரும்பப்படாத ஒரு மிருகம். அப்படிப்பட்ட ஒரு மிருகத்தில் இயேசு பவுடி போயிருக்கிறார். இறைவன் தேவகுமாரன்
So in Sri Lanka, da war mal ein Gottesdienst, da hatte ich gerade mal meinen Lobpreis zu Ende geführt und dann, als die Menschen sich setzen wollten, war es in dem Moment ganz ruhig und da kreischte ein Esel von draußen. Und in dem Moment war alles irgendwie so komisch durcheinander, dieses Gottesdienst war irgendwie aufeinander so aufgewirbelt. Daran sieht man zum Beispiel ein Esel hat keine Wertschätzung. Wenn wir einen Esel sehen, es sieht nicht so toll aus. Die Laute, die er von sich gibt, sie sind nervig. Das wird einfach nicht gebraucht. Selbst als Beleidigung nehmen wir das Wort Esel heutzutage. Die Eltern benutzen dieses Wort auch gerne bei den Kindern oder ungern oder gezwungenermaßen. Daher sehen wir, ein Esel ist ein Tier oder ein Wesen, das kaum gebraucht wird oder gar nicht geachtet wird. So ein Wesen ist der Esel. Und auf so einen Esel reitet Jesus.
இன்னொரு நாட்டுக்கு விசிட் பண்ணும் பொழுது நியூஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க போகிற கார்களை வாகனங்களை பார்த்தா அப்பப்ப அவரவர் தகுதிக்கு ஏற்ற விதமாக அவங்க நடந்து கொள்றாங்க. ஆனா இங்கேயும் ராஜாதி ராஜா வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் உள்ள தேவகுமாரன் அவர் பவனி போக தெரிந்து கொண்டது மனுஷரால விரும்பப்படாத ஒரு கழுது, சும சுமக்கிறதுக்கு பயன்படுத்துகிற ஒரு கழுது, அதையே தெரிந்து கொண்டார். ஏனென்றால் தீக்கதசியினால சொல்லப்பட்ட தீக்க நிறைவேற்றத்தக்கதாக நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவருமாய் கழுதை மேலும் கழுதை குட்டியாகிய மறியும் மேலும் மவுடி வர சியோனுக்கு சொல்ல
Im Fernsehen können wir zum Beispiel sehen, dass viele wichtige Persönlichkeiten oder Präsidenten oder sonst wer immer mit den teuersten Autos oder Luxuswagen immer durchziehen oder fahren. Aber Jesus selbst, der ist der König aller Könige, der Herr über alles, der alles erschaffen hat, der reitet auf einen Esel, der von niemandem geachtet wird oder gar nicht erst gebraucht wird. So einen Esel nimmt er und reitet auf ihn. Daran kann man sehen, dass Jesus auf dieses Wort oder auf die Prophezeiung zurückgreift und dieses Wort erfüllen will, dass er ein Gerechter, ein Demütiger und Helfer ist, der auf einen Esel reitet.
மத்தேயு 11 அதிகாரம் 28-29 வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லும் பொழுது அவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமோ? ஹீப்ரியம் மைன் பிளேஸ் என்ன சொன்னா தெரியுமோ? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். கமலேன்மி என்னிடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்க. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் உள்ள ஆண்டவர் சொன்னாலாகவும் கட்டளைதான் நிற்கும். தன்னை குறித்து அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்றா தெரியுமோ? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், இடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்க. சோ வாட் ஐ அம் சேயிங், தாழ்மை என்கின்றது நாம ஆண்டவர் இயேசுவிடத்திலிருந்து கற்றுக்கொள்றது ஒழிய பெற்றுக்கொள்றது அல்ல. விளையாடு. ஆகவே அவரை பார்த்து அவர் எப்படி வாழ்ந்திருக்கிறார், எப்படி பேசியிருக்கிறார், எப்படி ஊழியம் செய்திருக்கிறார், எப்படி பிதாவும் செய்திருக்கிறார், பார்த்து வசனத்தை பார்த்து படித்து அவருடைய தாழ்மையை நாம் அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளணும்.
In Matthäus sagt Jesus an einer Stelle: Ich bin sanftmütig und demütig, kommt zu mir und lernt von mir. Daran können wir sehen, das ist Sanftmut und Demut sind Dinge, die wir nicht von Jesus oder von Gott bekommen können, sondern das müssen wir von ihm lernen. Das müssen wir uns aneignen, denn er war Gott, er war Herr über Himmel und Erde, aber er zeigt uns an dieser Stelle, er sagt zu uns, ich bin sanftmütig und demütig. Also das ist schon eine große eine Herausforderung für uns Menschen, wenn Gott schon sagt, ich bin demütig.
போனவாரம் நான் சொன்னேன், ரெண்டு பேர் ஜெபம் பண்ண போனாங்க ஆலயத்துக்கு, ஒருத்தன் பரிசேயன் ஒருத்தன் ஆயக்காரன். அவன் பரிசேயன் உள்ளத்துல இருந்ததெல்லாம் மேட்டிமை, மன மேட்டிமை. ஆகவே அது தன்னை நீதிமானாக நம்பி ஆயக்காரனாக அற்பமாக எண்ணினான். அவனுக்குள்ள இருந்த அந்த மேட்டிமை, அந்த அவன் ஜெபம் தேவனால அங்கீகரிக்கப்பட முடியவில்லை. ஆகவே தேவ சமூகத்தில் நின்றாலும் எங்கு நின்றாலும் தேவட பிள்ளைகளுக்குள்ளே தேவன் விரும்புகிற ஆண்டவுடைய சுபாவமாக்கி மெய் மனத்தாழ்மை, ஹம்பிள் அண்ட் சிம்பிள் நமக்குள்ளே இருக்கிறது தேவன் விரும்புகிற ஒரு காரியமா.
Letzte Woche haben wir ja gesehen, als diese zwei Menschen gebetet haben in der Synagoge, der eine war der Pharisäer und der andere der Zolleinnehmer. Der Pharisäer war innerlich total überheblich und deswegen konnte sein Gebet auch Gott nicht erhören. Aber der Zolleinnehmer, er war sehr demütig. Sein Gebet konnte Gott erhören. Deswegen können wir an dieser Stelle auch sagen, wer demütig ist, dessen Gebet erhört auch Gott. Deswegen, das ist etwas, das wir lernen müssen oder in unserem Leben haben müssen, diese Demut und Sanftmut.
பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், பட் தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவனை எதிர்த்து வாழ்ந்தவன் யார்? ஆகவே தேவனுக்கு முன்பாக தாழ்வுபடுவோம், மற்றவர்களுக்கு முன்பாகவும் நாம் தாழ்மையாக நடந்து கொள்வோம். அது தேவனுக்கு பிரியமும், அது ஒரு தெய்வீக, இட்ஸ் எ நேச்சர் ஆஃப் காட், அது ஒரு தெய்வீக சுபாவமாக.
Gott sagt an einer Stelle, ich bin der Feind von Stolzen und Überheblichen, aber wer demütig ist, dessen Freund bin ich. Deswegen, daran sieht man wieder, wie wichtig Demut in unserem Leben ist.
கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா சோஸ்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீசரை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார்.
லூகாஸ் எவங்கேலியம் கபிட்டல் 19 வெர்ஸ் 38-40. Und sprachen: Gelobt sei der, da kommt der König in dem Namen des Herrn. Friede sei im Himmel und Ehre in der Höhe. Und einige Pharisäer in der Menge sprachen zu ihm: Meister, weise doch deine Jünger zurecht. Er antwortete und sprach: Ich sage euch, wenn diese schweigen werden, so werden die Steine schreien.
ஆண்டவர் இயேசுடைய கழுத பவனியை இந்த இங்கே லூக்கா எழுதுறது நம்ம பார்க்க கூடியதா இருக்கிறது. அங்கு சொல்லப்படாத சில வார்த்தைகள் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு. ஆகவே நாம எல்லாவற்றையும் பார்த்து படித்து நிதானிக்கிறது நல்லதாகும். என இங்க என்ன நடந்திருக்குது, இயேசு கழுத மேல பவனி போகும் பொழுது முன்னுக்கும் பின்னுக்கும் ஏராளமான ஜனங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடி துதித்திருக்கிறார்கள். அந்த வேளையிலே அங்க நின்ற பரிசேயர், அங்க நின்ற வேதபாகருக்கு அது பிடிக்கல. ஆண்டவர் இயேசுவை புகழுகிறது, அவரை ஆராதிக்கிறதும், அவரை ஆர்ப்பரிக்கிறதும் அங்க நின்ற பரிசேயருக்கு பிடிக்கல. ஆகவே அவங்க சொன்னார்கள், போதகரே, இவைகளை நிறுத்தும், இவைகளை நிறுத்தும், இவைகளை அதட்டும் என்று ஆண்டவர் இயேசுவை பார்த்து சொல்றாரு.
Hier sehen wir einige Worte, die im Markus Evangelium nicht geschrieben sind. Hier zieht Jesus auf dem Esel nach Jerusalem und die Menschen, die schreien, die jubeln Jesus zu und ehren ihn. Da kommen die Pharisäer dazwischen und sagen, oder die standen in der Menge und sagen zu Jesus: Weise doch deine Jünger zurecht.
இவர்கள் பேசாதிருந்தால், இவர்கள் ஆராதிக்காமல் இருந்தால், இவர்கள் தொழுது கொள்ளாமல் இருந்தால், இவர்கள் துதிக்காமல் இருந்தால் இந்த கல்லுகளே கூப்பிடும், கல்லுகளே துதிக்கும். கல்லுகளால் பிள்ளைகளை உண்டாக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆகவே இவர்கள் பேசாதிருந்தால் இந்த கல்லுகளை கூப்பிடும் என்றார்.
Aber Jesus antwortete und sprach: Ich sage euch, wenn diese schweigen werden, so werden die Steine schreien. Damit meint er, wenn diese Menschen ihn nicht anjubeln oder ihn zu anbeten oder ihn loben, dann werden diese Steine schreien.
தேவனை தொழுது கொள்வது பிசாசுக்கு அருவறுப்பு, ஆண்டவரை ஆராதிக்கிறது பிசாசுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆகவே எப்படியாவது தேவனுடைய பிள்ளைகள், தேவனை பின்பற்றுபவர்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறதை, ஆண்டவரை தொழுது கொள்றதை, கர்த்தரை துதிக்கிறதை எப்படியாவது தடை செய்யறதுக்கு பிசாசு முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். அன்று தொடங்கி இன்று வரைக்கும் தேவனை தொழுது கொள்ளுற ஜனங்களை அவர் டிஸ்டர்ப் பண்ணி கொண்டே இருக்கிறார். பாருங்க,
der Teufel, der mag es nicht, wenn Gott angebetet wird. Deswegen versucht er jederzeit, irgendeine Hürde hineinzubringen oder ein Hindernis darzustellen, damit die Leute Jesus nicht anbeten.
ஆண்டவரை சரியான விதத்தில் அறிந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் தேவாதி தேவனை ஆவியோடு உண்மையோடும் ஆராதிப்பார்கள், தொழுது கொள்வார்கள். பாருங்க,
jeder Christ, der den Herrn kennt, der würde ihn im Geiste auch körperlich auch geistig oder seelisch ihn auch ihn anbeten.
நம்முடைய வாழ்விலேயோ அல்லது நம்மை சுத்தி நடக்கிற காரியங்களோ ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு ஒரு தடையாக மாறிடக்கூடாது. நம்முடைய வாழ்விலே என்ன நடந்தாலும், நம்மை சுத்தி என்ன சம்பவம் நடந்தாலும், தேவனை தொழுது கொள்வதும் ஆண்டவரை ஆராதிக்கிறது, கர்த்தரை துதிக்கிறதுல நாம் தவறக்கூடாது, அதிலிருந்து நாம குறையக்கூடாது. எப்பொழுதும் ஆண்டவரை நாம ஸ்தோத்தரிக்கிறவர்களாக துதிக்கிறவர்களாக இருக்கணும்.
Egal welche Umstände auch um uns herum sind oder welche Probleme wir auch begegnen, nichts darf uns ein Hindernis sein und wir dürfen niemals nachlassen bei der Anbetung Gottes. Das heißt, wir müssen Gott zu jeder Zeit, zu jedem Zeitpunkt immer, zu welcher Situation auch immer, ihn anbeten und ihm die Ehre geben.
இது குறித்து சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் கஷ்டமோ துன்பமோ கவலையோ போராட்டமோ சந்தோஷமோ எதுவாக இருந்தாலும் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவரை துதிக்கும் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும்.
Deswegen sagt David an einer Stelle, ich werde den Herrn loben und sein Lob wird immer in meinem Munde sein. An einer anderen Stelle sagt David, ich werde, solange ich lebe, immer dich anpreisen oder dich preisen, Gott. Und so durch seine Anbetung und Preisung und Lob hat David auch in dem Herzen von Gott einen Platz gefunden.
தேவனை தொழுது கொள்வதற்கு காலங்கள் நம்மளை கட்டுப்படுத்த கூடாது, கோலங்கள் நம்மை மட்டுப்படுத்த கூடாது. எப்பொழுது தேவனுக்கு முன்பாக ஆராதனை தொழுகன்னு சொன்ன மனம் திறந்து மகிழ்ந்து புகழ்ந்து தேவனை ஆராதிக்க தொழுது கொள்ள கட்டுக்கொள்கிற பிள்ளைகளாக இருக்கு, அது தேவனுக்கு பிரியம். மெய்யான ஆராதனை, மெய்யான தொழுகை தேவனை பிரியப்படுத்துறது. ஸ்தோத்திர பலியிடும் ஒரு கர்த்தரை மகிழ்வுபடுத்துற எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவடி ஆலயத்துக்கு வந்தாலும் வீட்டில் தனித்திருந்தாலும் தேவனை துதிக்கிற துதி எப்பொழுது
immer anzupreisen, denn das ist wichtig in unserem Leben.
பரலோகத்துல நாம போய் செய்ய போகிற ஒரே ஒரு காரியம் தான், அங்க போய் ஜெபம் பண்ண மாட்டோம், அங்க போய் ஊழியம் செய்ய மாட்டோம். பரலோகத்துல போய் நாம என்ன செய்ய போறோம், ஆண்டவரை ஆராதிக்க போறோம், தொழுது கொள்ள போறோம். என்ன அலுப்படிக்குதோ, ஐயோ நேரம் போதும்னு சொல்ல போறோமோ? இல்ல. இன்னும் ஒரு காரியத்தை கற்பனை பண்ணி பாருங்க, தேவனுக்கு முன்பாக நீங்கள் நானும் நிக்கும் பொழுது கையை கட்டிட்டு நிப்போமா? அப்படி நாம அஞ்சலி செலுத்த போறோமா? மறித்து போனவர்களுக்கு அஞ்சலி, பட் உயிரோடு இருக்கவருக்கு ஆராதனை. நாம செத்து போன ஆண்டவருக்கு முன்பாக நிக்கிறோமா? கையையும் கட்டி வாயையும் பொத்தி கொண்டு நாம் ஆண்டவர் ரெஸ்பெக்ட் பண்றோமா அல்லது டிஸ்பைஸ் பண்றோமா? வேற சொல்றது, நீ மீட்டு விட்ட உதடுகள் உண்மை துதிக்கும். ஆகும் எனக்கு அருமையான தேவட பிள்ளைகளே, If you really feel in your heart that you are standing before the Lord, தேவனுக்கு முன்பாக நீ நிற்கிறா என்பதை உணர்வு உனக்குள்ள இருக்குமாக இருந்தா எப்படி இப்படி நிற்பா? மனம் திறந்து கைகளை உயர்த்தி கரங்களை தட்டி மனந்த கத்தாவே, நீ நல்லவர், உடைய கிருபை என்று முழுது, உடைய கிருபை நானே, நான் ரட்சிக்கப்பட்ட உடைய கிருபை வாழ்ந்த மனம் திறந்து ஆண்டவரை சோதனம் பண்ணுவோமே, துதிப்போமே. அப்ப இப்படி வாய்கட்டி எனக்கு விளங்க முடியாத ஒரு காரியம், எப்படி நிக்கிறோம்? அப்படி ஆண்டவருக்கு முன்பாக நிக்கிற நீ எப்படி மௌனமாக நிக்கிற, எப்படி நிக்க முடிகிறது? எப்படி? How it should be possible? I don't understand something, what's going on among the God's people.
Deswegen unsere Aufgabe im Himmel wird es sein, Gott zu jeder 24 Stunden lang ihn anzupeilen, ihn zu beten oder ihn anzubeten oder zu loben. Dort können wir nicht sagen, ich habe keine Zeit oder meine Arme tun weh oder ich bin müde. Denn wir sollten uns selber mal fragen, wenn wir im Gottesdienst stehen und unsere Arme verschränken, was machen wir da? Schenken wir Gott jetzt Respekt oder wollen wir ihm eine Schweigeminute geben? Oder das macht man denn nun für die Toten, aber unser Gott ist ein lebender Gott. Für ihn müssen wir anpreisen, ihn müssen wir loben, ihn müssen wir anbeten, ihn müssen wir singen, zujubeln. Das ist unsere Aufgabe, denn wir sind seine Kinder und er ist ein lebendiger Gott.
Das soll bei den Karriengeln, wo du dir denkst, hier zu kommen, oder dir reject werden. It is up to you. It is up to you. But I know what I am saying. This is true and truth. உண்மையாக ஆண்டவரை ஆண்டவராக அறிந்திருக்கிற ஒரு மனுஷன், தேவனை மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்திரியாமலும் இருந்து சிந்தனையினாலே வீணர் ஆனார்கள், அவருடைய இருதயம் இருளடைந்ததென்று சொல்லி ரோமர்ல வாசிக்கிறோம். ஆண்டவரை ஆண்டவராக அறிந்துவிட்ட ஒரு மனிதன் அவரை ஆராதிக்காமல் இருக்கிறது எப்படி? நீ இடைபடாமல் ஆராதிக்கிற தேவன் உள்ள தப்புவிக்கு வல்லவராக இருக்கன்று வேதம் சொல்றது. ஆகவே என்னுடைய வாழ்விலே என்ன நடந்தாலும், என்ன சுத்தி என்ன நடந்தாலும், கர்த்தரை நாம் ஆராதிக்கிறது நாம் நிறுத்தவே கூடாது. தேவன் தவறு செய்ய மாட்டான். நடக்கிற சம்பவங்களை பார்த்து நான் ஆண்டவரை ஆராதிக்கிறதால ஆண்டவரை உண்மையாக நேசிக்கிற ஒரு மனுஷன், கர்த்தரே கர்த்தாவே நல்லவர் உடைய கிருபை என்றும் உள்ளது ஆராதிச்சதே இருக்கும்.
Denn wir, wie Kinder Gottes, die den Herrn doch kennen in seiner fast Vollkommenheit und durch seine Worte ihn kennen, wir müssen zu jeder Zeit immer seine Ehre, also ihm die Ehre geben, ihn anpreisen, ihn loben. Denn das ist unsere Aufgabe, denn wir dürfen uns nicht angesichts der Situation und Umstände, die uns doch bedrängen, uns davon abbringen, den Herrn zu loben oder ihm die Ehre, die nötige Ehre, die ihm gebührt, ihm zu geben.
பரிசேருக்கு பிடிக்கல, பிசாசுக்கு பிடிக்காது, நாம ஆராதிக்கிறது. ஆனால் தேவனுடைய ஆவியப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷனோ மனுஷியோ கத்தரை முன்ன வைத்து மனம் திறந்து ஆண்டவரார், அது அவர் சொன்னார் இல்லையா, ஜபிக்கிற ஒரு மனுஷன் தேவனிடத்திலிருந்து பதில கொண்டு வருவார், பிரசங்கிக்கிற ஒரு மனிதன் தேவனிடத்திலிருந்து ஒரு செய்தியை கொண்டு வருவார். ஆண்டவரை ஆராதிக்கிற மனுஷனோ தேவ பிரசன்னத்தை கொண்டு வந்துருவான். பாரு, எப்பொழுதும் ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறவர்களாக இருக்கும், பொழுதுகொள்வர்களாக இருக்கும். வயது போனாலும் சரி, பிரச்சனைகள் வந்தாலும் சரி, தனிப்பட்ட விதத்தில் கர்த்தாவே நீ நல்லவர், கிருபை என்றும் நீங்கள் பேசாதிருந்தால், நான் பேசாதிருந்தால் கல்லுகளே கோபப்படும்.
Deswegen, wenn ihr schweigt, dann schreien die Steine. Das sagte Jesus zu den Pharisäern, denn die haben es abgelehnt oder sie haben es verachtet, dass die Jünger Jesus angepriesen haben, ihn gelobt haben, ihn zugejubelt haben. Daraufhin sagte Jesus, wenn ihr schweigt, dann werden sie die Steine schreien und ihm zujubeln. Deswegen, unsere Aufgabe ist es, ihn zu loben, zu jeder Zeit, zu jeder Situation, immer ihm die Ehre geben.
Ammonierum, Moabierum, Josaphatukku virodhamaga yuddham panna vandapodu, Josaphat raja enna seidhaar theriyuma, magathuvum ulla devanai thudikkavum, thozhundukollavum, padaikku munbaga choir anuppinaar, paadagar kolu anuppinaar. இதை பார்க்கும் இந்த யுத்த வியூகத்தை பார்த்து நான் அசந்து போனேன், அதிர்ந்து போனேன், ஆச்சரியப்படுறேன். யுத்த காலத்தில் பாடகர் குழு அனுப்புறாரு, என்னது படைக்கு முன்பாக பாடகர் குழு, தேவனை தொழுது கொள், ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணு. இவங்க யுத்தம் பண்ணல, படகு யுத்தம் பண்ணல, அங்க பாடகர் ஆண்டவரை யுத்த காலத்திலிருந்து பூரிகளை ஊதி மகா சத்தமாக தேவனை ஆசாரிகள் தொழுது கொள்ளும் பொழுது இவங்க வீட்டையோ என்ன பட்டயமோ ஒன்றும் பாவிக்கல, இவங்க ஆண்டவரை தொழுது கொள்ளும் பொழுது கத்தட சமூகம் இறங்கிற போது அங்க மோவாபியர் அம்மோடைய தங்களுக்குள்ள சண்டை போட்டு எல்லாரும் செத்து
போட்டாப்பார். Haben sich gegen die Israeliten gewendet und wollten die angreifen, aber zu der Zeit herrschte König Josaphat und er bereitete seine Mannschaft vor, aber schickte zuerst sein Chor, die Menschen mit Hörnern und Schofar, und die sollten diese Instrumente spielen und die sollten die Präsenz Gottes erstmal auf die Erde herabbringen. Denn die ganze Mannschaft mit den ganzen Waffen, die waren erstmal hinten dran. Aber das Erste, was er getan hat, war, die Präsenz Gottes erstmal runterzubringen, denn Gott sollte selber da mitten im Kampf sein.
Jeder der Rajavukku theriyum, vetti inge nu solla. குதிரைகள் யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கத்தரால் வரும். ஸ்தோத்திரம் ஸ்டாண்ட் அப் பிளீஸ், எல்லாரும் படுத்திருப்போம், தயவு செய்து எல்லாரும் ஜெயமா. ஸ்தோத்திரம்.